ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலுகளை வரப்பாடவோ. அவர்கள் வறந்தாலும் நான் உன்னை வரப்பதில்லை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று ஒரு கணம் கூட எங்களை மறவாத ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசுவே நீர் மாத்திரம்தான். பெற்றவர்களும் எங்களை மறந்து விடலாம், ஆனால் நீர் ஒருவர் தான் எப்பொழுதும் எங்களை நினைக்கிறோம். எங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தானே. எங்கள் இதயங்கள் எல்லாம் நீ நிரம்ப வேண்டும், எங்கள் எண்ணங்கள் எல்லாம் நீ நிரம்ப வேண்டும். இயேசுவே நீரே எங்கள் ஆண்டவரப்பா, நீரே எங்கள் இரட்சகரப்பா, முட்டுமுடிய எங்களை ரட்சிக்க வல்லவரே, உன் திருப்பாதம் நாங்கள் சென்றடைகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களை வாழ வைத்த தெய்வம் அப்பா, எங்களை வழிநடத்துகிற தெய்வம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எங்களோடு பேசும், யாரிடத்திலே போவோம், வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை எல்லாம் உம்மிடத்திலே தானே உண்டு என்று பேதுரு சொன்னது போல் தகப்பனே நாங்களும் சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களை வாழ வைக்கும் இது பொல்லாத உலகம். தகப்பனே உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆசீர்வதியும் எங்களை ஆண்டுகொள்ளும் ஆவியானவரே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லப்போகிறோம்.
Wir wollen über den direkten Wort Gottes.
தேவதாரி இந்த நாளிலே என்னோடும் உங்களோடும் பேசுவாராக.
Möge Gott mit Ihnen und mir sprechen.
பேசுகிற மனிதனுக்கு பேசுகிற தெய்வம் வேண்டும்.
Denn ein Mensch, also ein kommunizierender Mensch braucht auch einen Gott, der kommuniziert.
நம்மோடு இன்றைக்கும் தேவன் பேச விரும்புகிறார்.
Und Gott will auch heute mit uns reden.
நாம் ஆயத்தமாகுகிறதால், நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமாகுகிறதால் தேவன் நம்மோடு பேச அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார்.
Wenn wir bereit sind, wenn unser Herz dazu bereit ist, dann ist auch Gott heute noch mächtig mit uns zu reden.
நம்முடைய ஆண்டவர் பட்சபாதகம் உள்ளவர் அல்ல.
Unser Gott ist kein parteiischer Gott.
எல்லோரையும் அவர் நேசிக்கிறார்.
Er liebt jeden.
எவரையும் அவர் தள்ளிவிடுவர் அல்ல.
Er liebt jeden. Er verachtet niemanden.
நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Halleluja. சொல்லு Halleluja.
Halleluja. Lob unserem Herrn. Halleluja.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடைவோம். தைரியமாய் அவருடைய சன்னிதானத்திலே அவர் சமூகத்திலே நாம் சேர கடவும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை வேத பகுதி என்னவென்றால், தயவு செய்து கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின மூன்றாவது நிருபம். கம் வித் மீ ப்ளீஸ். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின மூன்றாவது நிருபம், சிறிய புத்தகம், சொற்ப வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் குறித்து இந்த நாளிலே கத்திற்குன்பாக நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். என்று கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின மூன்றாவது நிருபம், அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசி கேட்போமே.
Dritte Brief Johannes, ein kleiner Brief, sehr zusammengefasster Brief, lass uns den lesen.
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உண்ணும் உம்முடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புற ஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரிகைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. திமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனாலும் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக.
An seinen lieben Freund Gaius. Mein Freund, ich schreibe dir, weil ich dich aufrichtig liebe. Es ist mein Wunsch, dass du gesund bleibst und dass es dir in jeder Hinsicht gut geht. So gut, wie das im Hinblick auf deinen Glauben der Fall ist. Ich habe mich nämlich sehr gefreut, als einige Geschwister mich besuchen kamen und mir berichteten, wie treu du zur Wahrheit stehst, die Christus uns offenbart hat. Die Wahrheit ist in der Maßstab, nach dem du dich bei allem richtest, was du tust. Es gibt für mich keine größere Freude, als zu hören, dass meine Kinder so leben, wie es der Wahrheit entspricht. Lieber Freund, dein tatkräftiger Einsatz für die Geschwister, noch dazu für die Geschwister, die dir unbekannt sind, zeigt, wie treu du in deinem Glauben bist. Die Geschwister, die mich besuchen kamen, haben hier von der ganzen Gemeinde berichtet, mit welcher Liebe du ihnen begegnet bist. Wenn sie nun erneut zu euch kommen, dann versorge sie mit allem, was sie für ihre Weiterreise benötigen. Damit ehrst du Gott und handelst so, wie gut du und richtig ist. Diese Geschwister haben sich ja auf den Weg gemacht, um den Namen Jesus zu verkünden und sich entschlossen, dabei keine Hilfe von denen in Anspruch zu nehmen, die Gott nicht kennen. Wenn wir also Mitarbeiter bei der Verbreitung der Wahrheit sein wollen, sind wir verpflichtet, Menschen wie sie zu unterstützen. Ich habe an die Gemeinde geschrieben, aber Diotrephes, der sich die führende Rolle in der Gemeinde anmaßt, weigerte sich, unsere Autorität anzuerkennen. Deshalb werde ich, wenn ich komme, sein verwerfliches Verhalten zur Sprache bringen. Er verleugnet uns mit böswilligen Behauptungen und als wäre das noch nicht genug, verweigert er den Geschwistern, die von hier kommen, die Gastfreundschaft. Und wenn alle andere sich bei sich aufnehmen wollen, hindert er sich nicht nur daran, sondern stößt sie sogar aus der Gemeinde. Lieber Freund, lass dir nicht das Böse als Vorbild dienen, sondern das Gute. Wer tut, was gut ist, stammt von Gott. Wer tut, was böse ist, hat nichts von Gott begriffen. Von Demetrius berichtet, alle nur das Beste, die Wahrheit selbst, die in seinem Leben zur Wirkung kommt, stellt in einem guten Zeugnis aus. Auch wir verbürgen uns für ihn und du weißt, dass was wir sagen, der Wahrheit entspricht.
பாபல் கோபுரத்தை டிம்பரோத் என்கிறவன் கட்டும் வரைக்கும் உலகமுக்கு ஒரே பாசைதான் இருந்திருக்குது, ஒரே பொழிதான் இருந்தது. அந்த டிம்பரோத் என்பவர் தேவனுக்கு கொடுத்தப்பாக எழும்பினபடியால் அந்த இடத்துல பாசைகள் புரிந்தது. அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறது. சோ கத்தரி சோதர Jovan, Apostel Jovan,
So, wir haben jetzt zugehört, wie man uns den dritten Brief von Johannes vorgelesen hat.
So, wir
können in diesem kleinen Brief über drei Personen lesen.
In
diesem dritten Brief von Johannes können wir über drei Personen in diesem Brief lesen.
So, in der Nirubam, Kayu engendra Nabarke, Apostelagie, Jovanale, Gildapatrikrade.
So, dieser Brief wurde an Gaius von Apostel Johannes geschrieben.
Adi Trichabai, an der Nordkalile, Sabagirda Kalatale, தேவனுடைய ஊழியர்கள் குழு குழுவாக சென்று சபைகளை ஸ்திரப்படுத்தி ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து வந்திருக்கிறதாக பின்னணியை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
In der damaligen Zeit, in der Urchristenzeit, da sind die Apostel in kleinen Gruppen sind die losmarschiert und haben überall Gemeinden gegründet und sie gestärkt.
அப்படியே காயு இருந்த சபையிலும் வந்த தேவ ஊழியக்காரர்களை அல்லது வர இருந்த தேவ ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி அங்கீகரிக்காதபடி தள்ளின ஒரு நபரை குறித்து அவரை மையமாக வைத்து இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு.
Und jetzt schreibt Johannes an Gaius mit dem Vorbild, einem schlechten Vorbild, und zwar Diotrephes, der eigentlich die Apostel, die eigentlich von weitem kommen, die Gastfreundschaft verwehrt hatte.
In
dem ersten Vers können wir lesen, dass Johannes, dass Gaius für Johannes wie ein Sohn war und deswegen schreibt er mein geliebter Gaius. So, der Titel der heutigen Predigt lautet mein geliebter Gaius. So, euch geliebten Gottes möchte ich heute die Titel der Predigt mal bekannt geben, der geliebte Gaius. Wie ich schon vorhin erwähnt hatte, in diesem dritten Brief von Johannes können wir über drei Personen lesen. Es gibt sowohl gute als auch schlechte Dinge von diesen drei Personen, die wir halt uns aneignen sollen, aber auch die wir nicht aneignen sollen. Das heißt, die schlechten Dinge.
Kattar seyyendu sonnadai seyyamal vittal paavam, seyyavendam endu sonnadai seidhalum paavam. See the difference. Seyyendu sonnadai செய்யாமல் விட்டால் பாவம், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தாலும் பாவம். The both side.
Wenn Gott dir geboten hat, etwas zu tun und du es nicht tust, dann ist das Sünde. Aber andersrum, wenn dir Gott geboten hat, es nicht zu tun und du es tust, dann ist das auch Sünde.
அந்த அடிப்படையில் இந்த மூன்று நபருடைய வாழ்வில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கை கொள்ள வேண்டியதை பார்த்து கை கொள்ள கூடாததையும் நாம பார்த்துக் கொள்ள வேண்டியது நன்மையாகும்.
So auf Basis dessen wollen wir natürlich jetzt diese drei Personen uns anschauen und das, was wir von denen nehmen dürfen, was wir uns aneignen sollen, nehmen wir es raus und das Schlechte werden wir halt ausgrenzen.
சில சம்பவங்களை சில காரியங்களை ஆவியானவர் அப்படியே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
Manche Ereignisse hat der Heilige Geist genau so beschrieben, wie es auch passiert ist.
நல்ல விளை கொள்ளுங்க அப்படியே ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் நாம் கை கொள்ளுவதற்காக அல்ல, நாம் கை கொள்ளக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கு.
So manche Dinge, also die genaue Beschreibung einer Situation in der Bibel, ein Ereignis, hat der Heilige Geist manchmal genauso genau beschrieben, weil wir nicht danach so handeln sollen, wie es beschrieben ist.
நான் சொல்றதை தயவு செய்து நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, சிந்திச்சு கொள்ளுங்க. வேதத்தில் சில சம்பவங்கள் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக அப்படியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு.
So in der Bibel sind einige Dinge geschrieben worden, also einige Situationen, Ereignisse sind genauestens beschrieben worden, damit wir nicht so handeln, wie es da steht. So, ihr könnt euch fragen, warum Pastor sagst du so etwas, aber ich möchte euch ein, zwei Beispiele dazu geben. So, wenn wir in der Apostelgeschichte lesen, dann sehen wir eine Person namens Markus, der war immer mit Apostel Paulus unterwegs für Dienstreisen.
ஆனா ஊழிய பாதையில் ஒரு கட்டம் வந்தபோது மார்க்குவுக்கும் பவுலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் பவுலும் பர்னபாவும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
Aber auf dieser Dienstreise gab es einen kleinen Konflikt zwischen Markus und Apostel Paulus und aufgrund dieses Konfliktes mussten Paulus und Barnabas sich trennen auf diesem Weg.
Paul, Barnabas, Mark und ein Team, அவர்கள் missionary ஊழியம் செய்திருக்கிறார்கள்.
So, das heißt, ein Team besteht aus Paulus, Barnabas und Markus, die haben Dienste für Gott getan.
மார்க்குவின் நிமித்தம் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் பிரச்சனையால் ரெண்டு பெரிய மிஷனரிகளும் பிரிந்தார்கள் சொன்னார்.
Es gibt, in der Bibel ist es genau beschrieben, es entstand eine heftige Diskussion zwischen Apostel Paulus und Barnabas aufgrund von Markus. Diese Situation ist nicht geschrieben, damit wir das befolgen, sondern damit wir es nicht befolgen.
ஏனென்றால் மார்க்கு வேண்டாம் என்று பவுல் ஒதுக்கினார், ஆனால் மூலியத்தின் பின்காலத்தில் அதே மார்க்குவை கூட்டிடுவா, அந்த மார்க்கு என் ஊழியத்திலே பிரயோஜனமானவென்று அதே பவுலால எழுதப்பட்டிருக்கிறது. நாம வேதத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அந்த சம்பவத்தை வியாபியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதுக்கு நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக அல்ல, அதை ஃபாலோ பண்ண கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது.
Apostel Paulus hatte in dieser Situation Markus ausgegriffen. Er wollte nicht mehr mit ihm auf Dienstreise gehen, aber später können wir lesen, dass Paulus selber sagt, dass dieser Markus von Heiligen Geist berufen worden ist, dass er wieder zum Dienst kommen soll. Das heißt, das ist geschrieben, damit wir nicht, diese Situation ist beschrieben, damit wir es nicht befolgen, sondern damit wir es nicht befolgen.
Ja, இன்றைய நாட்களில் அதுவும் ஐரோப்பாவை பொறுத்தளவில் அதிகமான இந்த காரியங்கள் நடக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். ஏதாவது ஊழியர்களுக்குள்ளே சில வாக்குவாதங்கள் வந்துவிட்டால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறதையும், அதற்கு ஆதாரமாக இந்த வார்த்தைகளை கொண்டு வரதும் வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் ஒப்பு வராத காரியம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Europa können wir in einigen Gemeinden sehen, dass wenn zwei Diener Gottes miteinander heftig argumentieren, heftige Diskussionen entstehen, dann trennen sich ihre Wege. Aber ich sage euch vor Gott, dass diese auf diese Art und Weise nicht das Richtige ist vor Gott. So, wir können im Alten Testament auch eine Situation lesen. Wir wissen alle, dass David ein Mann Gottes ist. Gott selbst hat Zeugnis über David gegeben, dass er ein Mann seines Herzens ist. Er war in der Geschichte Israels er spielt eine sehr große Rolle. Er war so erhöht worden, dass Jesus sogar als Sohn Davids bezeichnet worden ist.
Wir
selber in der Bibel lesen, dass Gott gesagt hat, ich werde dir einen großen Namen in dir auf dieser ganzen Welt erschaffen.
Und
dieser große Mann, David, hat auch einen großen Fehler gemacht und selbst das wurde in dieser Bibel aufgenommen.
Gott ist ein Mann, Gott ist ein Abhishekam, Gott ist ein Kuralik, Gott ist ein Juttang,
er war ein Mann Gottes, er war ein Gesalbter, er war ein König, er hörte die Stimme Gottes, aber auch dieser Mann hat einen großen Fehler gemacht und dieser Fehler wurde auch hier
dokumentiert.
Und sein Fehler, das er mit Bathsheba begangen hatte, auch das hat der Heilige Geist hier mit aufgenommen.
இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இது எழுதப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? நாமும் அப்படி செய்யறதுக்கு எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது செய்த பிற்பாடு அப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் நியாயப்படுத்துறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறதா? நோ நோ நோ, இவைகள் நாம் கை கொள்ள கூடாது என்பதற்காக ஆவியானவர் சபையில் எழுதி வைக்க சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன்.
Jetzt frage ich euch, aus welchem Grund wurde diese Situation oder dieser Fehler hier mit aufgenommen? Ich sage euch, damit wir diesen Fehler nicht machen.
ஆகவே இங்கே மூன்று நபர்களிடத்திலிருந்தும் நாம் கை கொள்ள வேண்டியதும் கை கொள்ள கூடாதுமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம்.
So und in dem dritten Brief Johannes werden uns diese drei Personen schauen und deren vorbildliches Verhalten, die wir nehmen sollten und deren böses Verhalten, die wir nicht nehmen sollten.
சீக்கிரமாய் நாம் கடந்து போவோம். மூன்றாவது வசனத்தை சீக்கிரமா படிக்க நேரம் போது மூன்றாவது வசனத்தை
சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
படி.
Ich habe mich nämlich sehr gefreut, als einige Geschwister mich besuchen kamen und mir berichteten, wie treu du zur Wahrheit stehst, die Christus uns offenbart hat.
சரி, நட்டாக்கவுடைய மூன்றாம் நிருபத்தில் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்றது, உங்களோட வேதத்தை தயவு செய்து திறந்தபடியே வச்சிருங்க, அந்த பகுதி அப்படி இருக்கட்டும். மூன்றாம் வசனம் சொல்றது, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. சோ நம்பர் ஒன், காயுடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், காயு சத்தியத்தின்படி நடக்கிறவனாக இருக்கிறார்.
Das eine Sache, was wir von Gaius hier lernen können, ist, könnt ihr im dritten Brief, im dritten Vers lesen. Es wird hier ein Zeugnis abgegeben über Gaius, dass er in der Wahrheit lebt, nach der Wahrheit lebt. So, wie könnt ihr einen Mann Gottes oder eine Frau Gottes erkennen, wie sie leben? Und ihr könnt es daran erkennen, erkennen, indem ihr seht, ob diese Person wirklich in der Wahrheit lebt oder nicht. Egal ob ihr oder ich, wer es auch immer sein mag, jeder, der nicht nach den Worten Gottes lebt, der ist es nicht würdig, Gott als seinen Vater zu bezeichnen. Denn in Psalm 119 fängt dieser Kapitel so an, folgendermaßen, und zwar: Selig sind diejenigen, die wirklich nach der Wahrheit leben. Das heißt, diejenigen, die nach der Wahrheit leben, das sind die wahrhaftig Gerechten.
Auch
Abraham war 99 Jahre alt und Gott hat ihn gerufen und sagte: Geh vor mir und wandle gerecht. Er hat viele Jahre Erfahrung mit Gott gehabt, der Abraham, aber trotzdem, als er 99 war, kommt Gott nochmal zu ihm und sagt: Wandle vor mir und sei gerecht.
There's nobody in the world like Job. Job போல ஒருத்தனும் இல்லை. What a beautiful witness. ஆண்டவரால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க எவ்வளவு பெரிய சாட்சி என்பதை சிந்தித்து பாருங்க.
Über Hiob wird ein Zeugnis abgegeben. Da steht drin, er ist ein Gerechter und er hat Furcht vor dem Furcht vor Gott und er lebte gerecht und dieses Zeugnis wurde von Gott selber gegeben.
So கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
Das heißt, selig sind diejenigen, die wirklich nach der Wahrheit leben, das sind die wahrhaftig Gerechten.
முதல் மூன்றாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோபு காவி குறித்து சொல்றாரு, சத்தியத்தின்படி நடக்க.
So hier in dem dritten Vers wird geschrieben über Gaius, er ist jemand, der in der Wahrheit lebt. So Gott muss über uns ein Zeugnis ablegen und sagen: Hey, du bist mein Sohn, der nach der Wahrheit lebt. Du bist meine Tochter, der nach der Wahrheit lebt. So nach Mose, er war ein großer Mann, ein Oberhaupt eines großen Volkes. Nachdem er tot war, wurde Josua berufen und zu Josua sagte Gott Folgendes:
இந்த வேத பிரமாணத்தில் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் நீ யாக்கிறதே அப்பொழுது நீ புத்திமானாய் நடப்பாய் அப்பொழுது நீ செய்து வாய்க்கும் என்று ஆண்டவர் ஒப்பாது சொன்னார் ஆகவே என கரிமான தேவட பிள்ளைகளே சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்வையில் தேவன் நம்மிடத்திலே மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்
So Gott sagte zu Josua, achte darauf, dass du wirklich die ganzen Gesetze, die ich gegeben habe, auch befolgst und dann wirst du ein kluger Mann sein, dann wird auch alles gelingen, was du anfasst und was du tust, dann wirst du auch ein Gerechter sein.
நம்முடைய ஊழியத்தை விட, listen to me please, நான் செய்கிற, என்ன வைக்கிற முன்னு, உங்களை விட, நான் செய்கிற ஊழியத்திலும் பார்க்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் என்பது God is interested in your life than your ministry. உங்கள் ஊழியத்திலும் பார்க்க தேவன் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Sag euch nach der Wahrheit, Gott ist mehr an eurem Leben, eurem privaten Leben, wie ihr halt in der Welt wandelt. Daran ist er mehr interessiert als an euren Diensten, die ihr öffentlich vor Leuten macht.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி தேவ வாக்கிய
So, wir sind alle Kinder Gottes, wir sind alle berufen, nach der Wahrheit Gottes zu leben.
தேவனுடைய வசனத்தை நாம் சரியாக கவனித்து பார்த்தால் நாம் வடிவாக கர்த்தருக்குள்ளே ஆண்டவர் இயேசுக்குள்ளே ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
Wenn wir die Worte Gottes auch wirklich genau darauf achten und diese Worte auch studieren, dann können wir auch wirklich in Gott beständig bleiben.
பொதுவாக நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா சில வார்த்தைகளை உறுதியாக இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம். ஆனா சில வார்த்தைகளை ரொம்ப flexibleாக இருக்கிறோம்.
Die manche Worte Gottes, die an denen halten wir uns ganz fest, aber dann sind Worte, an denen wir uns nicht so fest dran
klammern. சில வார்த்தைகளை இதுதான் சத்தியம் என்று அடித்து சொல்லுகிறோம். அல்லது வாழ்க்கையால நிரூபிக்கிறோம். ஆனால் சில வார்த்தைகளை நாம விட்டு விடுகிறோம், கவனிக்காமல் விடுகிறோம், கண்டுகொள்ளாமல் போகிறோம்.
So manche Worte aus der Bibel, wir bekräftigen die, wir bezeugen die, das ist die Wahrheit. Aber dann gibt es Worte, an denen wir uns nicht dran klammern, die, an die wir nicht, wir achten nicht darauf. Aber Gott erwartet Kinder, die wirklich nach seinen Geboten leben.
நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வேதத்தை சொல்லட்டும்.
So ich möchte euch ein Wort aus dem Bibel sagen.
படிப்பும் மத்தேயு 5 அதிகாரம்.
Komm mit mir Matthäus Kapitel 5.
44 வசனம் படிக்கிறேன். மத்தேயு 5:44 எடுங்க.
Matthäus Kapitel 5.
பலபிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை எல்லாரும் எடுத்து கொள்ளுங்க. மத்தேயு 5 அதிகாரம். Come with me please.
Vers 44. Matthäus Kapitel 5.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களை கினையுங்கள். உங்களை கவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் எடுங்க. எல்லாரும் எடுங்க. இப்ப படி.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை மட்டுமில்ல அதிகாரமும் இருக்குது. ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்றது. ஆண்டவர் இங்க அதிகாரத்தோட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Listen to me. I tell you people, ஏ சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகள் இங்க மாற்றப்படுகிறது. ஏடா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காயத்துக்கு காயம், சூட்டுக்கு சூடு என்கிற நியாயப்பிரமாணம் இங்க மாற்றப்படுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லட்டும். பழைய ஏற்பாட்டில் என்னத்தை எடுக்கணும், என்னத்தை விடணும் நமக்கு தெரியணும்.
Ich sage euch noch eins. Im Gesetz von Mose gibt es die alten, die Gesetze sagen Auge um Auge, Zahn um Zahn. Aber an dieser Stelle sagt Jesus mit Autorität, er sagt, ich sage euch, liebt eure Feinde. Das heißt, wir müssen auch darauf achten, was wir aus dem Alten Testament, was noch für uns gilt und was nicht mehr für uns gilt. So, wir kennen ja alle die 10 Gebote.
வெளியில போகுது. மற்ற 9 கற்பனைகளை இன்று வரைக்கும் நாம் கைகொள்ள வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான்
உங்களுக்கு Ich sage euch, aus diesen von den 10 Geboten nur ein einziges Gebot wurde rausgenommen bzw. ist nicht mehr für uns gültig, aber die anderen 9, die sind immer noch beständig für uns.
அந்த ஒரே ஒரு கற்பனை என்னவென்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மறவாதிருப்பாயா.
Und dieser das eine Gebot, was rauskommt, ist das folgende Gebot, und zwar, du sollst den Sabbat heiligen. Und zu der Zeit von Jesus gab es sogar ein großes Problem aufgrund dieses Sabbats. In den vier Evangelien, wenn ihr es einmal durchlest, dann merkt ihr, dass am Sabbat die größten Probleme entstanden, weil am Sabbat Jesus meistens die Menschen geheilt hatte.
ஓய்வு நாளில அற்புதங்களை செய்தபடியால் இவர் தேவனத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று பரிசேயர்கள் குற்றஞ்சாட்டினார்.
Die Pharisäer sagten, hey, weil er am Sabbat heilig, kann er gar nicht von Gott kommen. So haben sie argumentiert.
So, நன்றாக விளங்குங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த 10 கட்டளையிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயென்ற அந்த கட்டளை வெளியில போறது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா நாளும் நமக்கு பரிசுத்த நாள் தான். எல்லா நாளும் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். எல்லா நாளிலும் தேவனுடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும். நன்றாக அப்படிங்க. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் சனிக்கிழமையில தான் சபை கூடி வந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலேயோ அப்போஸ்தலர் நடவடிக்கை காலத்தில் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில தான் சபை கூடி வந்திருக்கு.
So, wenn ihr daran liest, das eine Gebot mit dem Sabbat kommt raus, weil zu der Zeit von den Juden, die haben den Samstag als Sabbat geheiligt, aber nach der Auferstehung von Jesus Christus haben die Apostel den Sonntag als Sabbat geheiligt und gefeiert.
எங்கும் ஓய்வு நாளை குறித்து எதுவும் சொல்லப்படையில. ஓய்வு நாளைகளை அப்போஸ்தலர்களை கீப் பண்ணதாகவும் நீங்க காண முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஓய்வு நாள் என்கின்ற அந்த 7 நாளை வைத்துதான் இன்றைக்கு ஒரு பெரிய டினோமினேஷனை எழும்பியிருக்கிறது, 7-day Advent சொல்லி. என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாருங்கள், 7 நாளையும் தேவன் இன்றைக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறார். 7 நாளும் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். இங்க நாம ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை கூடி ஆராதிக்கிறோம். அங்கு முஸ்லீம் நாடுகளை போய் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்ப ஏன் வெள்ளிக்கிழமையில ஆண்டவர் ஆராதிக்கலாமா, அது பாவமா, அப்படி சொல்ல முடியுமா? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா நாளும் தேவனால உண்டாக்கப்பட்ட நாள். எல்லா நாளும் நம்ம பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்றேன். Daher sage ich euch, das einige Mond mit dem Sabbat, es geht raus, weil ab seit Jesus Christus ist jeder Tag für uns ein Sabbat. Wir können jeden Tag heiligen. Gott achtet nicht mehr darauf, dass es der Samstag ist, den die Juden immer feiern, sondern er sagt, jeder Tag ist für euch heilig. Ihr sollt jeden Tag heiligen und heilig leben.
5:44.
So Matthäus Kapitel 5, Vers 44.
அந்த வசனத்தை நாம் எல்லாரும் படிச்சிருப்போம் நான் நம்புறேன்.
Ich denke, wir haben alle schon mal diesen Vers gelesen. Auch das ist ein Wort Gottes, das Jesus gesagt hat. Und diese Worte müssen wir auch in unserem Leben halten.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
உங்கள்
சத்துருக்களை சிநேகியுங்கள்.
இந்த வசனம் நம்ம மனசுல ஆழமா, உங்கள் சத்துருக்களை
சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம்
பண்ணுங்கள்.
சரி, நான்
யதார்த்தமா கேக்குறேன், நம்மை குறித்து நிந்தித்து கதைக்கிறவர்களுக்காக நாம் செவித்த பழக்கம் நம்முடைய வாழ்விலே இருக்குதா?
Ich frage euch mal ganz spontan eine Frage, und zwar: Habt ihr jemals schon mal für die Menschen gebetet, die euch über euch Unwahrheiten verbreitet haben oder über euch schlecht geredet haben?
நம்மை சபித்தவர்களை ஆசீர்வதித்த பழக்கம், அல்லது எப்போதாவது நம்மை சபித்தவர்களை ஆசீர்வதித்த காரியம் நம்முடைய வாழ்விலே இருக்குதா?
Oder anders gefragt: Habt ihr schon mal diese Erfahrung gemacht oder selbst gemacht, diejenigen, die euch gehasst haben, für die für deren Segen zu beten? Oder haben wir Gutes getan an unsere Feinde? Ja, lieben wir unsere Feinde? Seht
diese Worte.
So, wenn das nicht das Wort Gottes ist, dann können wir es hier rausnehmen. Ist Wort Gottes, das ist das Wort von Jesus Christus. Er hat es selber gesagt, liebt eure Feinde, auch daran müssen wir uns halten.
பட் ஆண்டவர் இயேசுவை நம்ம பார்த்து சொன்னாரு, உங்க சத்துருக்களை சிநேகிங்கள். ஐ டெல் யூ பீப்பிள், சத்துருக்களை சிநேகிக்கிறது கிறிஸ்தவமாகும், கிறிஸ்தவத்தின் போதனையாகும். வருகிறவர்களை நேசிக்கிறது கிறிஸ்தவத்தின் போதனையாகவும். இஸ் இட் பாசிபிள், இது நடக்கக்கூடிய காரியமா? நடக்கக்கூடிய மாதிரி காரியம் நாம நினைக்கிறதுக்கு இடமே இல்லை. இது நம்முடைய வாழ்வில் நம்ம கை கொண்டு ஆக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார், போதிச்சிருக்கிறார். There is no compromise to the word of God. தேவனுடைய வசனத்துக்கு எந்த விதமான ஒரு சாட்டு போக்கும் நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது.
Es gibt auf dieser Welt Menschen, die Hass gegenüber Hass zeigen oder Liebe gegenüber Liebe zeigen. Das heißt, wenn du einen Menschen liebst, dann zeigt er dir auch Liebe. Wenn du ihn hasst, dann hasst er dich auch. Aber Christentum bedeutet, dass du jemanden liebst, der dich eigentlich hasst. Das heißt, das, was du nicht liebst, sollst du eigentlich lieben. Genau das ist Christentum. Genau das erwartet doch Jesus von uns. Wenn ihr fragt, ey, das ist unmöglich, doch, das ist möglich. Es gibt keinen Platz dafür, dass du das in Frage stellst, sondern das sollte ein Teil unseres Lebens werden, dass wir unsere Feinde lieben.
யதார்த்தமா நம்முடைய இருதயத்துல கை வச்சு சொன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு சிறு இருக்கத்தான் செய்யறோம். ஆனா நீ அல்லது நான் அப்படிப்பட்ட இடத்துல எப்படி நான் நடந்து கொள்றேன், தேவன் அதை பார்ப்பார், தேவன் அதை பார்ப்பார். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. என்னை மதிக்கிறவர்களை நான் மதிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. என்னை மிதிக்கிறவைகளை மதிக்கிறது கிறிஸ்தவம், என்னை வெறுக்கிறவைகளை சிநேகிக்கிறது கிறிஸ்தவம். இதை நான் சத்தியத்தின்படி உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு சேர்த்து கர்த்தருக்கு முன்பாக நான் போதிக்கிறேன், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவர்.
Sage ich, es wird wahrscheinlich immer Menschen geben, die ihr vielleicht weniger mögt, aber die Frage ist, wie verhaltet ihr euch gegenüber solch einem Menschen, den ihr hasst? Gott sieht in eurem Herzen und er sieht, wie ihr euch gegenüber diesem Menschen verhält. Und Gott sagt, liebt eure Feinde. Es ist ganz einfach, wenn man einen Menschen liebt, der einen selber liebt. Das heißt, wenn ich einen Menschen liebe, der mich liebt, ist das einfach. Wenn aber einen Menschen zu hassen, der mich auch hasst, ist doch einfach. Aber einen Menschen zu lieben, der auf einen selbst rumtrampelt, auf einen selbst hasst, Genau da fängt das Christentum an, da kommt Jesus ins Spiel.
Can you practice that way in your life? இந்த வார்த்தையோட வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியுமா? அல்லது இல்லை என்று நீ தள்ள போறாய்? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பட் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? என் நுகம் எளியது எளிது என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அது அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டின் நுகம் என்கிறது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கற்பனைகளை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுறார். பழைய ஏற்பாட்டு கற்பனைகளும் கட்டளைகளும் அவர்களால் கை கொள்ள முடியாத அளவுக்கு பாரமான நுகமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நுகம் எளிமையாக இருக்கிறது, எளிதாக இருக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் எளிமையானது. அது மாத்திரமில்ல, அது நம்மளால கை கொள்ள முடியாத வார்த்தை இல்ல 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 என்று சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கும் உங்களுக்கு சேர்த்து போதிக்கிறேன்.
Jesus sagt, das Joch, das auf uns erlegt hat, das ist nicht so schwer. Das heißt, das Joch, das alte Testament, das Gesetz von Mose, das war viel schwerer für die Menschen. Aber Jesus hat das Joch vereinfacht und hat gesagt, ich habe euch ein leichteres Joch gelegt. Das heißt, das Wort, das uns gepredigt hat, das uns geboten hat, das ist einzuhalten. Wir können nicht sagen, das ist unmöglich. Es ist möglich mit Jesus Christus.
அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று இதே யோவான் தன்னுடைய நிருபத்திலிருந்து பார்க்கக்கூடியதா
இருக்கிறது. Der selber Johannes sagt in diesem Brief, das Joch von Jesus Christus, das ist gar nicht so schwer, das ist nicht so eine Last.
So மைண்ட்ல வச்சுக்கோங்க, சொல்லிறதும் பிரசங்கம் பண்றதும் என்னுடைய கடமை. நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்றதும் அதை ரிஜெக்ட் பண்றதும் உங்களை பொறுத்தது. நான் இப்படி ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் இதயங்களிலே என்ன நினைவுகள், எண்ணங்கள் இருக்கிறது என்பதையும் தேவன் அறிவார், என்னையும் அறிவார், உங்களையும் அறிவார். ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறார்கள்.
So it is meine Aufgabe, diese Worte zu predigen, euch diese Worte zu geben, euch daran zu erinnern. Und was ihr aber macht, das ist dann euch aber überlassen. Gott achtet darauf.
So ஆகவே சத்துருக்கள், அதாவது நம்மை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிறது கிறிஸ்தவமாகும்.
Das heißt auch die Feinde zu lieben, das ist Christentum.
நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வது கிறிஸ்தவமாகும்.
Diejenigen, die uns hassen, denen Gutes zu tun, das ist Christentum.
So நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்றது கிறிஸ்தவமாகும்.
So diejenigen, die uns verfolgen, die uns Schmerzen bereiten, für die zu beten, das ist Christentum.
உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்காகவும், உங்களுக்கு விரோதமாக கதைத்தவர்களுக்காகவும் என்றைக்காவது நீங்கள் ஜெபி உண்டோ? அப்படியான ஞாபகம் உண்டோ? மட்டுமல்ல, listen to me, listen to me, I speak the truth, I speak the truth. நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், நடந்தவர்கள், கதைத்தவர்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நீ மன்னித்ததுண்டோ? அந்த அனுபவம் நமக்கு உண்டோ? அல்லது நாம் அப்படியே இருக்க போகிறோமோ? கிறிஸ்து தேவனுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே. நாம் உலகத்தவர் போல வாழ்ந்துட்டுமா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நாம் சத்தியத்தின்படி நடவாமல் நம்முடைய சுய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருப்போம்.
Habt ihr jemals in eurem Leben diese Erfahrung gemacht oder Menschen vergeben, die euch Schmerzen bereitet haben, die schlecht über euch geredet haben? Habt ihr jemals denen vergeben oder vor Gott gestanden oder für die gebeten? Erinnert euch daran, ob ihr jemals das getan habt, denn irgendwann müsst ihr vor Gott wirklich Rechenschaft ablegen.
தேவனோடு உறவை நாம காத்துக்கொள்கிறோம், ஆனால் மனுஷர்களோடு இருக்கிற உறவை நாம சரிப்படுத்த முடியாமல் இருக்கிறோம்.
So mit Gott, diese Beziehung mit Gott versuchen wir irgendwie zu bewahren, aber die Beziehung mit anderen Menschen, das da sind wir irgendwie nicht in der Lage.
ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரத்திலே இரண்டாம் மூன்றாம் வசனம் பார்க்கும்பொழுது பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து சொல்லப்படுறது. அடுத்த வசனங்களிலே அடுத்த மட்டும் கூட இருக்கிற ஐக்கியத்தை குறித்து சொல்லப்படுது. Should be balanced. Listen to me, listen to me, listen to me. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மாத்திரமில்ல, நம் சக சகோதரோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம காக்காவிட்டால் we are failure. நாம் தவறுகிறவர்களாக இருப்போம் என்று சத்தியத்துபடி
உள்ளது. Ich sage euch, nicht nur die Gemeinschaft mit Gott, aber auch die Gemeinschaft mit der Gemeinde. Die beide sind ein Gleichgewicht. Das heißt, wir müssen versuchen, dieses Gleichgewicht zu halten. Beides ist sehr relevant für uns, denn das sagt die Bibel uns. Deswegen ansonsten, wenn wir die eine Gemeinschaft aufrechterhalten und die andere dann verlieren, dann sind wir sozusagen durchgefallen. Beides ist wichtig. Lass uns zu dem Wort Gottes uns hingeben. Lasst uns Platz machen für das Wort Gottes in unserem Herzen.
சத்துருக்களை சிநேகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சாய் நம்முடைய வாழ்க்கையில வர ஜெபம் பண்ணுவோம்.
Lasst uns so wie Jesus werden, der auch wirklich seine Feinde geliebt hat.
ஆண்டவர் இயேசு எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதிச்சும் இருக்கிறார்.
Jesus, alles was was er gepredigt hat, hat er gelebt, und alles, was er gelebt hat, hat er auch gepredigt.
Adi Budalaka, Judas, dann der Kartikodupan und Arindirundum. Er hat den Ninekum Budala, Ninekum Budala, Ninekum Budala. Adi Budalaka, Judas, dann der Kartikodupan und Nanda Arindirundum. Endabidaman, wo Pachabadakam Ilamal, Havanidatulum, Anbugurunde, Matumela, Avantan, der Kartikuduka, Mutatana, Avan Kakpanover, our Kakpanover Bode, in Sine Yidene in Radegra. Idelam, Padikum Bode, in Ulam, Udegrade, in Idem, Vedikrade, Yenitra, in Deganam, Yapuripunda, Walkanam, Valigurum, Namakum, Maranapuridum, Namapurika, the Ur, Nabar Yaro, Yurikatam Poranga, but Avangatanam, Yapurinadan, God knows everything.
Jesus, er wusste von Anfang an, dass Judas derjenige sein wird, der ihn verraten wird. Aber dennoch, er hat ihn ganz lieb behandelt. Er hat ihn nicht als Feind betrachtet, sondern er hat ihn wie die anderen auch ganz normal behandelt. Obwohl er wusste von Anfang an, das wird derjenige sein, der ihm Schmerzen bereit wird. Das wird derjenige sein, der mich verraten wird. Aber trotzdem, er hat ihn geliebt. Er hat ihn so sehr geliebt, selbst als Judas ihn verraten, als er mit diesen Soldaten kam, wollte er diesen Soldaten mit einem Kuss den zeigen, dass das Jesus ist. Aber da sagt Jesus zu ihm: Mein Freund, verratest du mich mit einem Kuss? Selbst da hat er ihn wirklich als Freund bezeichnet und nicht als Feind.
மனதுக்கு துக்கம் தான் இருதயம் படிக்கிறது போல இருக்குதான் ஆனாலும் ஆண்டவோட வசனத்தை நினைக்கும் பொழுது அது என் மனதில் வரும்பொழுது கத்தாவே என் மாமிசமா அல்லது உங்களுடைய வசனமா மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்தை நாம் கடனாளிகள் அல்ல ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து உங்களை சீதுக்கு பாருங்க ஆண்டவுடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க மாமிசத்தின்படி நடவாதீங்க கத்தோட வார்த்தையின்படி நடவுங்க
So bete jeden Morgen dazu, dass du wirklich vor Gott, dass du jeden Menschen, der dir Schmerzen bereitet, der dein Feind ist, dass du ihm vergibst und bitte für ihn. Es ist manchmal schwer, wenn man nochmal darüber nachdenkt und sich daran erinnert, welche Worte diese Menschen doch gegenüber einem gesagt haben. Aber wollen wir nach unserem Fleisch handeln? Wollen wir menschlich sein? Oder wollen wir lieber Gott gefallen und nach seinen Worten uns richten. Deswegen, es ist auch für mich schwierig. Deswegen, ich höre Dinge und ich rede trotzdem mit den Menschen, auch wenn das schwierig ist. Aber ich bete zu dem Herrn, übergebe es ihm und dann mache ich einen Schritt weiter. Ich möchte nicht einen Schritt zurückgehen und immer noch diesen Menschen als Feind sehen, sondern ich möchte diesen Menschen lieber als Freund sehen und ich mache einen Schritt weiter.
எந்த வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ள முடியாமல் இருக்கிறதோ எந்த வசனம் கை கொள்றதுக்கு கடினமா இருக்கிறதோ டேக் தட் வேட் அந்த வார்த்தைகளை எடுங்க தேவ சமூகத்துல கொண்டு போங்க விண்ணப்பம் பண்ணுங்க உள்ளபடி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வசனத்தை என்னால கை கொள்ள முடியாமல் இருக்குது இந்த வாழ்க்கை இந்த வார்த்தையை என்னால கடைபிடிக்க முடியாமல் இருக்குது கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று உள்ளபடி நாம கேட்டா கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறது எதற்காக ஆகவே எந்த வசனம் நமக்கு கடினமா இருக்குதோ அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் ஒரு பக்குவம் நமக்குள்ள வருமாக இருந்தால் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறுபடிச்சு உண்டாகும் மட்டும்தான் நம்புறேன்
Ich möchte euch an dieser Stelle einen Ratschlag geben. Jedes Mal, wenn ihr das Wort Gottes liest und wenn es euch schwerfällt, euch daran zu halten, dann nimmt dieses Wort oder nimmt diese Worte, dann geht vor dem Herrn, betet und sagt und fragt ihn, dass er euch helfe und Kraft gebe, dass ihr nach diesen Worten leben könnt, dass ihr diese Worte oder diese Gebote halten könnt. Denn deswegen hat er uns auch seinen Heiligen Geist gegeben, damit wir es schaffen, durch seinen Heiligen Geist, durch seine Kraft, wirklich uns auch an diese Worte zu halten.
சொல்றத கேளுங்க 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 நமக்கு வேண்டாம் என்று எந்த நபரையும் ஒதுக்காதீங்க இன்றைக்கு நமக்கு தேவையில்லாம இருக்கிற தேவையில்லை என்று நினைக்கிற நபர் நாளைக்கு நமக்கு தேவையாக மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம். எப்பயும் எல்லாம் நேரத்தில் சூழ்நிலை உண்டாக இருக்குமே இல்லை. இன்றைக்கு நமக்கு தேவையில்லை என்று நாம கருதுகிற நபர்கள் நமக்கு நாளைக்கு நமக்கு தேவையுள்ளவர்களாக மாற முடியும். ஆகவே எல்லோரையும் நாம் மதிக்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று மதிக்கிற ஒரு பக்குவம் நம் எல்லாருக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்வார்.
Liebt eure Feinde, respektiert einander, eure Brüder und Geschwistern, grenzt niemanden aus, denn ich sage euch, denjenigen, den ihr heute verachtet und sagt, den brauche ich in meinem Leben gar nicht, der kann mir gestohlen bleiben, genau dieser Mensch kann eines Tages, wenn die Zeiten sich ändern, und sie werden sich garantiert ändern, dann wird genau dieser Mensch sein, den du am dringendsten brauchst. Das heißt, genau dieser Mensch wird dann derjenige sein, der dir am dringendsten helfen kann, der dir helfen kann oder dessen Hilfe du benötigst. Daher sage ich euch, grenzt niemand aus, liebt eure Feinde, liebt eure Brüder und Geschwister und betet für sie.
இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ற தயவுசெய்து கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்படியே நாம வேத வசனங்களை கைக்கொள்ளாமல் நாம போய்கொண்டு இருப்பமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே விரோதிகளும் பகைக்கிருபைகளும் பெருகிக்கொண்டே இருப்பார்கள். லிசன் டு மீ, நான் சொல்றத மைண்ட்ல வச்சிரு. உனக்கு தான் நான் சொல்றேன், எனக்கும் சேர்த்த தேவன் அறிவார். சொல்றேன் கேளுங்க. இப்படியே நாம தேவ வசனங்களை விட்டு நம்முடைய மாம்சத்தின்படியே நடந்து வைரக்கியமாக இருப்பமாக இருந்தால் நாட்கள் போக போக என்ன நடக்கும், நமக்கு எதிராளிகளும் விரோதிகளும் பகைக்கிறவர்களும் இன்னும் அதிகமாகிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி நம்மை நாம் அழைத்துக் கொள்ள முடியும், நீங்களே நிதானிங்க சிந்திங்க.
Also wenn wir weiterhin wirklich auf diesem Weg sind, die Worte Gottes zu verachten bzw. zu verwehren, dann sage ich euch, also sage ich dir, dass eines Tages wirklich deine Feinde sich mehren werden. Es werden immer mehr Feinde und es werden immer mehr Leute werden, die dich hassen werden, und immer mehr Leute sein, die immer gegen dich sprechen oder irgendwelche Verleumdungen stiften. Das heißt, ich sage euch, wenn du immer wieder auf diesem Weg bist, das Wort Gottes zu verwehren, dann werden Feinde und Hasser werden immer mehr werden in deinem Leben.
கருத்து வேற்றுமைகள் வர்றதை தவிர்க்க முடியாது. ஆனா கருத்து வேற்றுமைகள் வாழ்க்கையில கசப்பாக மாறிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லுங்க.
Es mag sein, dass es Meinungsverschiedenheiten existieren, das ist normal, dass es zwischen zwei Menschen Meinungsverschiedenheiten gibt, aber diese Meinungsverschiedenheit darf nicht zu einer Bitterkeit werden, es darf keinen Zank hervorrufen oder einen Konflikt hervorrufen. Da müssen wir vorsichtig sein.
சத்தியத்திற்கு நடக்கிற காயுவுக்கு சொல்றதாவது, நன்றாக கவனிங்க. கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் அன்போடு சொல்லிக் கொண்ட காரியம் என்னவென்றால் எவரை குறித்தும் உங்களுடைய மனதில இதயத்தில் கசப்புகளையோ பகைகளையோ வெறுப்புகளையோ விரோதங்களையோ சுமக்காதே. என்ன கேளுங்க, அப்படி சுமந்தா இந்த பந்தியில தயவு செய்து பங்கு வராது.
Ich sage euch, geliebte Kinder Gottes, wenn ihr in eurem Herzen jemanden habt, den ihr aus tiefstem Herzen hasst oder Feindschaft gegen ihn hegt, einen Groll gegen ihn hegt, ihn nicht liebt, dann sage ich euch ganz herzlich, nehmt bitte nicht an diesem Abendmahl teil.
மற்றவர்கள் குறித்த கசப்பு வறுப்புகளை பகைகளை வைராக்கிகளை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு எப்படி ஆண்டவோட பந்தியில பங்கு வருகிறது. நீங்கள் இது பாவம் இல்லையா, இது தேவனுக்கு விரோதமான குற்றம் இல்லையா, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா, தேவன் வாழுகிற வாசமாக இருக்கிற இருதயத்தில் இப்படிப்பட்ட அருவறுப்புகள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது நியாயமா? நீயே சிந்திச்சு பாரு, நான் என்ன சிந்திக்கிறேன், நீங்களும் உங்களை நிதானிங்க, நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு வரணும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
So denk mal drüber nach, ist das denn gerecht, dass wir wirklich in unserem Herzen so viel Hass, Feindschaft und Bitterkeit mit uns tragen und mit diesem all diesen Unzug kommen wir hier vor Gott und wollen an diesem Abendmahl teilnehmen. Denk mal drüber nach, ist das nicht eine große Sünde vor Gott, dass wir mit solch einer Sünde daran teilnehmen? Deswegen bitte ich euch, wenn ihr solche Sachen in eurem Herzen heute noch mittragt, dann lasst es und betet heute und lasst diese Sachen und liebt eure Feinde.
As for me, என்ன பொறுத்தவரை, அல்லது என்ன வச்சு சொல்றேன், நான் பிரசங்கம் பண்றதையும் என்னுடைய ஊழியத்தையும் வச்சு தேவிசதி இடைபோடாதே. நான் வாழுற வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக முக்கியம். நான் சத்தியத்தின்படி வாழாமல் தேவோட வசனத்தை பிரசங்கம் பண்றது அது மாய்மாலம் என்று நான் அறிவேன். ஆகவேதான் அடிக்கடி ஆண்டவருக்கு நான் என்ன ஜெபிக்கிறேன், என்ன விண்ணப்பம் பண்றது, என் தேவன் அறிவார், அவர் வரும்பொழுது எல்லாம் வெளிச்சமாகும், வெளியரங்குமாகும். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு நான் உங்களை சொல்லுற புத்திபதி என்னவென்றால், எவரை குறித்த கசப்பு பொறுப்புகளை பகைகளை உங்களுடைய இருதயத்தில் சுமக்காதீங்க. அது இருக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் இருக்குது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
So nach der Wahrheit möchte ich euch sagen, tragt keine Feindschaft, keinen Hass, keinen Groll in eurem Herzen. Solange ihr nämlich dies alles habt gegenüber einem Menschen oder euren Brüdern oder Schwestern, so lange wird der Teufel auch wirklich Platz in eurem Herzen haben und ihr könnt nicht Gott gefallen.
ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம், மச்சுவடாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் வளர்ந்திருக்கிறோம் என்று உண்மையின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
Woran können wir erkennen, dass wirklich, dass wir reife Christen sind, dass wir geistlich gewachsen sind? Ich sage euch nach der Wahrheit, denn wenn ihr erkennt, dass ein Mann oder eine Frau nach der Wahrheit lebt, dann werdet ihr erkennen, dass diese Frau auch wirklich geistlichen Wachstum hat, dass sie geistlich sehr reif ist.
எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8 அதிகாரம் 14 வசனம்.
In Römer steht geschrieben, wer alles durch den Heiligen Geist geleitet wird, die sind alle Kinder Gottes.
ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ தேவ ஆவியினால் நடத்தப்படுறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம், ரொம்ப நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ
ஆவியினால் டைரக்ட்
ஆண்டவர் இயேசு ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஆவியானவர் குறித்து இயேசு சொல்றாரு, அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். நான் கேட்கிறேன், என்ன கோபிச்சு கொள்ளாதீங்க. ஆவியால நிரம்புறது என்றால் என்ன? நாம தனிய அனிவாச பேரதும் ஆடுறதும் பாடுறதும் பண்ணி தயவுசு தப்பா நினைச்சிடாதீங்க. ஆவியால நாம டைரக்ட் பண்ணப்படுறோம், ஆவியால நிரம்பப்படுறதுக்கும் நிரம்பப்பட்டிருக்கும் என்பதற்கும் ஒரு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம், நாம் கர்த்தருடைய கற்பனைகளை எப்பொழுதும் கை கொள்ளுவதே என்று சத்தியத்தின்படி
சொல்லுகிறேன். Geist, es ist gut, dass ich euch gehe. Wenn der Heilige Geist kommt, er wird euch in der gesamten Wahrheit euch lehren. Und ich frage euch, was bedeutet es denn, mit dem Heiligen Geist erfüllt zu sein? Bedeutet das, hier Lieder zu singen, mit Zungensprachen im privaten Zimmer zu sprechen? Nein, ich sage euch, wenn du wirklich erfüllt bist mit dem Heiligen Geist, dann erkennt man daran, dass dieser Mensch auch nach der Wahrheit lebt. Das ist es.
ஆகவே தயவு செய்து மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனமும் ஆண்டவருடைய வசனம்தான் என்பதை மனதில் வச்சு, சத்துருக்களை சிணையுங்கள், வறுக்கிறவர்களை சிணையுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
So daher möchte ich euch diese Worte nochmal geben. Denkt daran, Matthäus Kapitel 5, Vers 44, auch das ist ein Gebot Gottes, was durch den Mund von Jesus kam. Liebt eure Feinde und bittet für diejenigen, die euch verfolgen, die euch verleumden, die euch hassen.
இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உன் மனதில் நீ சொல்லாது, அவரோடு சரிப்பட்டு வராது, இவரோடு சரிப்பட்டு வராது, அவரோடு ஒப்புறவாக இல்லாது, இவரோடு வாழ இல்லாது, இவரோடு நடக்க இல்லாது என்று இப்படி உன் மனதில் நீ சொல்லுவாயா இருந்தால், நீ தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறாய் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு
சொல்லுகிறேன். Während ich hier sage, denke nicht in deinem Herzen, es ist aber schwierig, mit dieser gewissen Person wieder sich zu versöhnen. Ich sage dir, wenn du so etwas denkst, dann sage ich dir, du verachtest genau für dich persönlich das Wort Gottes in deinem Herzen.
ஒரு மனுஷன் தவறு விட்டு அதை தவறை உணர்ந்து நம்மோட ஒப்புரவாக வரும்பொழுது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டால் நீங்க தப்பு விடும் பொழுது உங்களை ஆண்டவர் மனப்பூர்வமாக எப்படி ஏற்றுக்கொள்றது? நான் தப்பு விடும் பொழுது என்ன எப்படி மனப்பூர்வமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள? ஆகவே எனக்கு விரோதமாக தப்பு செய்கிறவர்கள் மறந்துடும் பொழுது நான் அவர்களை மனப்பூர்வமாக கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளும். நோவுகள் இருக்குது, காயங்கள் இருக்குது, கண்ணிக வளர்த்த கடாக்கள் மார்பிலை பாய்ந்ததினால் ஏற்பட்ட காயங்கள் இருக்கிறது, கடவுளுக்கு முன்னாடி சொல்லுவேன். ஆனாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் கிருபைகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எம்மாத்திரம் என்று சொல்றேன்.
Wenn ein Mensch der gegenüber uns gesündigt hat und oder uns hasst oder Schlechtes geredet hat, wenn dieser Mensch seinen Fehler einsieht und zu uns kommt und sagt, vergib mir, dann sollten wir auch ihm vergeben. Denn wenn wir nur darüber mal nachdenken, was Jesus am Kreuz, welch ein Haufen von Sünden, die wir in unserem Leben getan haben, hat er am Kreuz vergeben. Daher sollten wir auch jeden Menschen, der auch seinen Fehler einsieht, zu uns kommt, ihm auch vergeben. So, die zweite Sache über Gaius wollen wir uns
anschauen.
Also erstens, er war ein Mensch, der nach der Wahrheit
lebte.
Und zweitens, er half immer den
Leuten.
Und dein tatkräftiger Einsatz für die Geschwister, noch dazu für Geschwister, die dir unbekannt sind, zeigt, wie treu du in deinem Glauben bist.
Er ist einer, der wirklich fremden Leuten und auch seinen Brüdern immer hilft.
Es
ist eine sehr gute Eigenschaft, was auch wirklich in den Kindern Gottes auch sein sollte, eine Eigenschaft, anderen Menschen zu helfen. So in der Welt könnt ihr Menschen sehen, einer hilft dem anderen, aber mit einer Erwartung, mit einer gewissen Erwartung. Er erwartet, dass dieser Mensch ihm irgendwann mal zurückhilft oder er erwartet irgendetwas Größeres von diesem Menschen. Aber Jesus sagt hier, hilf jemanden, ohne zu erwarten, dass er dir irgendwann mal wieder zurückhilft.
உள்ளவர்களுக்கும் வல்லவர்களுக்கும் நன்மை செய்ய உலகத்தில் ஏராளம் ஆனா இல்லாதவர்களுக்கும் அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படாதவர்கள் மற்றவர்களால் மிதிக்கப்படுபவர்களுக்கு நன்மை செய்ய எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லது என்ன அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போகிறோம் உதவி செய்ய போகிறோம் God knows everything.
So, jemand zu helfen, der wirklich einen guten Status hat, ein guter, gut angesehener Mensch ist, das ist einfach. Aber jemand zu helfen, der wirklich auf der Straße liegt, der verachtet wird von anderen Menschen, der ausgegrenzt wird, der einfach einsam ist, solch einem Menschen zu helfen, das ist immer eine andere Sache. Da tun wir uns immer sehr schwer damit. Aber Gott sieht in unserem Herzen, wir sollen allen helfen. Die Bibel sagt ganz genau, gebt nicht nach in Sachen von, also in Geben.
Und
Jesus sagt genau an dieser Stelle, hört nicht auf, Gutes zu tun. Das heißt, gebt nicht nach.
Wenn
wir jemandem Gutes tun und dieser tut etwas Böses gegenüber uns, dann schließen wir direkt die Tür und sagen, jetzt werde ich ihm nie wieder helfen. Oder wir helfen jemandem, erwarten aber, dass diese Person uns nochmal in einer gewissen Zeit hilft, aber diese Person hilft uns nicht, dann schließen wir wieder die Tür und sagen, hey, du kriegst wieder nicht meine
Hilfe.
So, das ist ganz normales Verhalten in dieser Welt, können wir überall beobachten, aber Gott erwartet etwas ganz anderes von uns.
ஆகவே சபையில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கைவாறு கருதாமல் பின்னோக்கம் இல்லாமல் லிசன் டு மீ பின்னோக்கம் இல்லாமல் வேற சொல்றது கர்த்தரை நம்பி நன்மை செய் What does it mean by that? நான் செய்கிற நன்மைக்கு பலன் தேவனால வரும் தேவன் நான் செய்கிற கிரியைகளுக்கு பலன் அளிப்பார் என்கின்ற அடிப்படையில் நாம் நன்மை செய்யணுமே ஒழிய நான் நன்மை செய்தால் இவரும் எனக்கு நன்மை செய்வான்கின்ற எண்ணத்தோடு நாம் செய்வோமாக இருந்தால் செய்யலாம் ஆனால் பரலோக தேவனத்தில் பலன் இல்லை என்று உண்மையும்படி நான் கூட சொல்றேன்
Ich sage euch, wenn ihr etwas Gutes tut, dann tut es nicht mit Hintergedanken, sondern tut es, weil ihr an Gott glaubt, weil Gott euch geboten hat, Gutes zu tun. Glaub an Gott und dann glaub daran, dass er dir den Lohn dafür geben wird, aber tu es nicht mit Hintergedanken, weniger Gedanken, dass diese Person dir irgendwann helfen soll. So, lasst uns genauso wie Gaius ein Mensch sein, der Fremden und aber auch seinen Brüdern und Geschwistern, ohne parteiisch zu sein, zu helfen. Lasst uns Kinder sein, die wirklich Gutes tun. Lasst uns Kinder sein, die wirklich nur Gutes tun. Jesus sagt nun mal, wenn ihr einem meiner Diener wirklich nur einen Becher Wasser gibt, sogar das wird er euch wieder vergelten. Das heißt, er wird euch wieder Gutes tun, er wird euch dafür einen Lohn geben. So denkt daran immer, es gibt einen himmlischen Lohn. Jesus hat uns gesagt, sammelt Schätze im Himmel.
So
daher gibt nicht nach, Gutes zu tun.
Number 3 Kaiwe குறித்து மூன்றாவது காரியம் என்னவென்றால் அந்தாம் வசனத்தை சீக்கிரம் படிங்க திரும்ப 5ஆம்
அதிகாரத்தில்
பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய்.
Lieber Freund, ein tatkräftiger Einsatz für die Geschwister, noch dazu für Geschwister, die dir unbekannt sind,
zeigt die Freude.
So als erstes, er lebt in der Wahrheit. Zweitens, er hilft seinen Brüdern und den
Fremden.
Drittens wird über ihn beschrieben, hier, er war ein treuer Mensch. Wenn du etwas tust, er tut es treu.
So, நாம் எவ்வளவு செய்கிறோம் எவ்வளவு அதிகமாக செய்கிறோம் என்கின்றது ஒரு பக்கம், ஆனா நாம் எவ்வளவு செய்தாலும் செய்கிறதுல உண்மையாக இருக்கு. Listen. நான் எவ்வளவு அதிகமாக செய்கிறேன் ஆனால் செய்கிறதுல எவ்வளவுக்கு உண்மையாக இருக்கிறேன், அதுதான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். ஏன் தெரியுமோ நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்கான ஒரு எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. நீ அதிகமாக செய்தாய், அதிகமாக பிரயாசப்பட்டாய், ஏன் உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லல. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்கான ஒரு எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி.
Es kommt nicht immer darauf an, wie viel wir tun, sondern es kommt darauf an, wie treu du in diesen kleinen Dingen bist, die dir gegeben sind. Das heißt, wie treu du anderen Menschen hilfst, wie treu du deine Dienste erfüllst. Denn Jesus sagt in diesem Gleichnis, du treuer und ehrlicher Diener, komm und trete in die Herrlichkeit Gottes ein. Das heißt, es kommt darauf an, dass du treu und ehrlich bist in dem, was du tust und nicht, wie viel du getan hast oder wie viel Großes du getan hast. Es kommt nur darauf an, wie treu und ehrlich du in diesen Dingen bist, die dir gegeben sind, anvertraut sind.
நான் பாஸ்டராக இருந்தேன், நான் மெய்ப்பனாக இருந்தேன், நான் மூப்பனாக இருந்தேன், நான் அவராக இருந்தேன், நான் இவராக இருந்தேன், அப்படி இருந்தேன். இதன் அடிப்படையில் ஆண்டவர் வெகுமதி கொடுக்கிறது இல்லை. என்னை எங்க வைத்தாரோ, ஒருவேளை நான் கப்கடவரோனாக இருக்கிறேன், அப்படி என்ன வச்சிருந்தாலும் இருந்தாலும் இருப்பேன் என்று கடக்கும் நான் சொல்றேன். மனதிறந்து எங்க என்ன வச்சாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் என்ன வச்சாரோ, அதுல நான் உண்மையா இருக்கணும். அதை தான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர்.
So Gott erwartet, er sieht nicht oder er schaut nicht auf diesen Status oder Rang, was dir anvertraut ist. Er guckt nicht darauf, ob du ein Pastor bist, ob du ein Ältester bist, ob du ein Diener Gottes vorne machst oder ob du da Becher abwäschst oder in der Spüle. Was auch immer du machst. Es geht darum, das, was dir anvertraut ist, dass du es auch treu und ehrlich machst. Es geht nicht darum, auf welchem Status du bist. Ja? Es geht nur darum, dass alles, was du tust, es sei denn auch, wenn du hier fegst oder die Becher abwäschst, was auch immer du tust, tu es treu und ehrlich vor Gott. Gott sieht nicht, wie viel du getan hast, sondern wie treu und ehrlich du es getan hast. So, da wo Gott dich platziert hat, sei da treu und ehrlich. Letzte Woche hat mich ein guter Freund, ein alter Mann aus meiner damaligen Zeit, hat mich angerufen und hat mit mir geredet.
கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழிய செய்கிறாரு. ஆனால் அவர் எனக்கு சொன்னாரு, பாஸ்டர், எனக்கு இந்த மெய்ப்பனோ பாஸ்டரோ இந்த ஊழியத்தில் எனக்கு இஷ்டமே இல்லை, அதை நான் நினைக்கவும் இல்லை, இந்த ஆண்டவர் எனக்கு சொல்லவும் இல்லை, என்ன எங்க வச்சாரோ அங்கிருந்து நான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொன்னார். சொன்ன போது என் மனம் கொடுந்தது. இவ தேவ மனுஷங்க தங்களுடைய வாழ்க்கையில் அதை நிரூபிக்கிறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய மனுஷனா இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையினாலும் தன்னுடைய ஊழியத்தினாலும் அதை நிரூபிக்கிறவர்களே தேவனுடைய மனுஷன் என்று சத்தியத்தை சொல்லுங்க.
Dieser Mann, er macht seit 28 Jahren Dienst, aber er sagte zu mir: Hör mal, Pastor, ich möchte nicht Pastor werden oder ich möchte kein Ältester werden, ich möchte nichts werden, ich kann große Sachen machen, sondern ich möchte einfach da treu und ehrlich sein, wo man mich hingesetzt hat, wo Gott mir diese Aufgabe gegeben hat. Einfach nur da möchte ich treu und ehrlich sein. Und da war wirklich, da freute ich mich in meinem ganzen Herzen.
Mose, Gott, der andere sagt, ich endes und darin. Mose, er der Wüttele, every corner of the church is so faithful. Every corner of the church, he is so faithful. லட்சக்கணக்கான ஜனங்களை வச்சு நடத்தினா. ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தை என்ன? மோசே என்னுடைய வீட்டில் சபையில் உண்மை உள்ளவனாக இருக்கான்னு தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்லி.
Moses könnte ein Zeugnis lesen, was Gott selber gegeben hat. Gott sagte über Moses: Moses, mein Diener, er ist in meinem gesamten Haus, er ist überall treu und ehrlich. Ein Mann, der wirklich Hunderttausende von Leuten geleitet hatte, das Ganze von Israel geleitet hatte, über den sagt Gott Folgendes: Er ist in meinem gesamten Haus, in jeder Ecke der Gemeinde, egal was er tut, er ist treu und ehrlich.
Mose, ஒருவனுடைய பொன்னையோ பொருளையோ இச்சிகையிலே, Mose, ஒருவனுடைய ஆடையோ மாடையோ இருதையோ அவன் எடுக்கவும் இல்லை, தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தான் ஆண்டவனை கொண்டு சாட்சி சொல்றார்.
So Gott bezeugt hier alles, dass Mose wirklich nicht begehrt hatte, was jemand anderes gehört hatte. Er wollte kein Gold von dem anderen haben, er begehrte nichts oder keinen Rinder oder Vieh, was auch immer. Er war nur treu, was ihm anvertraut war. Er war zu dem treu und stand zu dem, was ihm gegeben war. Genauso schreibt der Apostel Paulus: Ich habe noch nie das begehrt, was jemand anderen gehört.
உங்க ஒருவருடைய எந்த ஒரு பொன்னையோ பொருளையோ பணத்தையோ இதுவரை நாங்கள் இச்சிக்கவும் இல்லை, நானும் சரி என உடன் ஊழியக்காரனும் சரி, உங்கள் ஒருவருடைய பணத்தையோ பொருளையோ இச்சித்ததும் இல்லை, இனிமேல் அப்படி செய்யப்படுறதும் இல்லை. என கருமானவர்களை கடவுளுக்கு உண்மையாக நான் சொல்லுவேன், அல்லது இலங்கைக்கு கண்டு நீங்க தந்த பணத்துல ஒரு பணத்தை கூட நான் கையாடவும் இல்லை, தவறான விதத்துல செலவழிக்கவும் இல்லை. இதற்கு தேவனே சாட்சி. அப்படி யாராவது இருக்குமோனா டைரக்டாக என்னோட வந்து பேசுங்க, நான் அந்த ஊழியத்தை விட்டு விலகிறது கூட ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகவே கண்டுபிடி கதைத்து கத்திர துக்கப்படுத்த
Deswegen stehe ich hier vor Gott und mit enthobenen Hauptes sage ich euch, wir begehren, oder ich oder meine Mitstreiter, meine Bedienstete, keiner von uns begehrt eines eurer Gelder, denn alles, was wir hier nehmen, dafür haben wir hier Rechnungen, und auch die Dienste, die in Sri Lanka vollbracht worden sind, auch dafür gibt es Rechnungen, und dieses Geld wurde nicht umsonst verschwendet oder für irgendeinen persönlich.
Aber jeder, der gehört, bitte direkt in oder unter Kadei. சொல்லுங்க, ஏதாவது நான் தவறு விட்டா உடனே நான் மனம் திரும்புவதை கடவுள் முன்னான ஆயத்தம். தயவு செய்து ஆதாரத்தோட கதைங்க. நான் எவரையும் குற்றவாளி ஆக்கல, எவரையும் குறைப்படுத்தல. ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, எல்லாரும் நான் மதிக்கிறேன். ஆனா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, தவறு பண்ணியிருந்தா, தவறாக ஏதாவது நடத்தியிருந்தா, தயவு செய்து எனக்கு அதை சொல்ல கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. வேற ஊழியர்களை வைத்து நேரம் வந்து கதையுங்க. தவறு செஞ்சா நான் ரெடி, ஐ ஆம் ரெடி டு ரிப்பன்ட் எனி திங். கடவுளுக்கு முன்னா சொல்றேன். ஆகவே தயவு செய்து சொல்றதை கவனிங்க. ஆண்டவரோ நம்மிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்.
So, daher sage ich euch, Gott erwartet von uns Treue und Ehrlichkeit in allem, was wir tun.
மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறார்.
மோசஸ் இஸ் இன் மைம் gesamten Haus, in der gesamten Gemeinde, er ist treu und ehrlich.
இரண்டாகமம் 12 அதிகாரத்திலே மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசினது என்ன என்று கேட்டார்.
In 4th Moses sagt Gott, Gott selbst kommt runter und fragt Miriam und Aaron, was hat euch dazu getrieben, meinem Diener Mose gegenüber zu stehen, ihn zu beschuldigen?
உண்மையின்படி நான் சொல்ற தயவுசெய்து கேளுங்க, கேளுங்க. நான் சத்தியத்தை சொல்றேன். எதை மனதில் வச்சு லோட் பண்ணி அடிக்கிறப்பல இந்த வாழ்க்கையில் கிடையாது. அப்படி செய்ய இப்படிப்பட்ட ஒரு அப்படியான ஒரு கீழ்த்தரமான ஊழியத்தை செய்யறது நான் இங்க வரவும் இல்லை. அவை கடவுளை மனதை தர வார்த்தைகளை மாத்திரம் நான் பேசுகிறேன். இனிமேல் அவன் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் என் தாசனாகிய மோசே குடும்பமாக நீங்க பேச தொடர்ந்தது என்ன? ஆகவே நான் சொல்லுவேன் எவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, உத்தமமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்காக தேவன் இன்றைக்கும் யுத்தம் பண்ண மோசே தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Gott kam selber runter, weil Moses treu und ehrlich war, hat Gott selber dieses Gericht gebracht und hat Miriam bestraft, weil er fragte, was hat euch dazu getrieben, gegenüber meinem Diener Moses zu rebellieren? Und genau, ich sage euch, jeder, der treu und ehrlich vor Gott steht, für den wird Gott eintreten und Gott selber wird dieses Gericht halten. Unser Gott ist ein treuer Gott.
நாம் அவருக்கு முன்பாக உண்மையாக வாழ வேண்டும்.
So wir müssen treu und ehrlich vor ihm leben.
வாழ்க்கையில் சரி ஊழியத்திலும் சரி தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கணும்.
Sowohl im Leben als auch im Dienst wir müssen treu sein.
உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்க்கையிலோ ஊழியத்திலோ கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கணும்.
So daher trifft eine Entscheidung und trifft diese Entscheidung, dass sie treu und ehrlich vor Gott leben.
எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அல்லது எனக்கு தெரிந்தவர் கோணலாக நடக்கிறார் என்பதற்காக நானும் அவரை பின்பற்றபடி அவசியம் இல்லை. ஒருவர் தவறான காரியத்தை செய்கிறார் என்றால் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டா, அவரை பின்பற்ற நான் தீர்மானிச்சு விட்டா, எனக்கு பிழையாக நடக்கிறவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக நடக்கிறவர்களை பார்த்து நடந்து முன்னேற வேண்டியதுதானே. ஆகவே பிழையாக நடக்கிற வசனத்துக்கு புறம்பாக நடக்கிறவர்கள் சாட்சி நடக்கிறவர்களை பின்பற்றாத ஆனா சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை பார்த்து ஓட்டத்தை ஓடி முடியும் நான்
சொல்லுவேன். Wer auch immer auf Abwegen sind, heißt das nicht, dass du auch auf diesem Abweg gehen sollst, dass du ihm folgen sollst. Nein, du sollst nicht auf ihn achten, sondern du sollst auf Jesus achten, der das Wort ist. Aber wenn du auf Jesus achtest, dann wirst du den geraden Weg gehen, dann wirst du nicht diese Person folgen, der wirklich auf Abwegen ist.
அவர்கள்
உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி
சொன்னார். பாருங்க, அன்பை குறித்து சபையில சாட்சி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தப்பா நினைச்சிடாத, நாம அற்புதம் நடந்தா ஏதாவது வியாதி சோமாகனா நாம சாட்சி சொல்றோம் இல்லையா? ஆனா நல்லா மலையை கொள்ளுங்க, இங்க ஒரு வித்தியாசமான சாட்சி, தாயோட அன்பை குறித்து சபையில சாட்சி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மை குறித்து அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை குறித்து நான் மனுஷியா கணக்கா பேச முடியும், ஆனா எனக்கு அபிமானங்களே, நம்முடைய உள்ளத்துல தேவ அன்பு கிருக்குமாக இருந்தால் நாம் மற்றவிடத்தில் அன்பு குறவுகளாக இருப்போமே.
Eine weitere Sache, die bei Gaius hier geschrieben steht, ist im Vers 6, seine Liebe wird hier an dieser Stelle bezeugt. Das heißt, er war einer, der wirklich seine Brüder und Schwestern geliebt hatte. Ein etwas erstaunlicheres Zeugnis, was wir hier lesen können. Sonst immer kennen wir ja aus unserem Alltag in der Gemeinde, wenn ein Wunder passiert ist, wenn jemand geheilt ist, dann gibt man immer Zeugnisse ab. Aber an dieser Stelle wird hier ein Zeugnis abgelegt, dass Gaius ein Mann war, er liebte. Und ihr kennt das Wort Gottes, Gott sagt, wer keine Liebe in sich trägt, er hat Gott niemals gekannt.
1 Joba 4:20 நாம் வாசிக்கும் பொழுது, காணுகிற சகோடரத்தில் அன்பு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னிலும் பார்க்க உங்களுக்கு வேத வசனம் அதிகமாக தெரியும். இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஆழமாக வேதத்தை போதிக்க முடியவில்லையே என்று ஒரு அங்கலாய்ப்பு கடவுளுக்கு முன்னாலே சொல்றேன், என் மனசுல இருக்குது. நம்புனா நம்புக நம்ப விடுங்க. ஆனா உண்டு, எனக்கு தெரியும், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாருடைய அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தேவன் என்ற அறிவு குறைவுள்ளது, அதை நான் ஒத்துக்கொள்வேன். வேதமும் அப்படித்தான் சொல்லுவேன், அப்படி அறிவு குறைவுள்ளது. அவர் என்ற நானும் குறைவுள்ளவன், என் போதனை குறைவுள்ளது, உங்களுக்கு இதில் பார்க்க ஆழமாக போதிக்க முடியவில்லை என்கின்ற நான் ஒத்துக்கொள்றேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அதே நேரத்தில் நான் சொல்றது நன்றாய் தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க வேத வசனமே தமக்கு ஆதாரம் அடைக்கலாம். ஆகவே தயவு செய்து எழுதப்பட்டிருக்க தேவனுடைய வசனத்தை கவனிங்க. கண்காணுகிற சகுனத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறும்?
Das Wort sagt Folgendes, und zwar, wie kannst du Gott lieben oder behaupten, dass du Gott liebst, wenn du doch nicht deinen Mitmenschen, den du doch mit deinen Augen wahrnimmst, ihn siehst, wenn du ihn nicht lieben kannst. Das heißt, wie kannst du behaupten, Gott lieben zu können, oder wie kannst du behaupten, Gott zu lieben, wenn du doch deine Brüder und Schwestern nicht liebst? Das sagt uns das Wort Gottes. Deswegen lasst uns in der Liebe wandeln.
Joban Suvisesam 13 Adhikaram 34 35 Vasanathila paakum bodhu 13 34 35 la paarkum bodhu ye solraru நீங்கள் ஒருவரன் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரன் ஒருவர் அன்பாக இருக்கிறதுனால் அதனால் நீங்கள் சீசர்கள் என்பது மற்றவர்கள் அறிந்துள்ளனர். இப்ப என்ன கவனி, ஒருவரன் ஒருவர் அன்பாக இருக்க சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்க, நாம என்ன செய்யறோம் தெரியுமோ, ஒரு சிலர்ல மாத்திரம் நாம அன்பு கோறோம். பட் ஆண்டவர் இயேசு சொன்னாரு ஒருவர் ஒருவர், பட் நாம ஒரு சிலர்ல பாருங்க, நமக்கு மிகவும் நெருக்கமானவங்க பிடித்தமானவங்க சில இருக்கத்தான் செய்யும், அது தப்பில்லை தப்பில்லை. ஆனால் அதுக்காக அப்படிப்பட்டவங்க கூட மாத்திரம் நம்முடைய அக்கியத்தை வைத்துக் கொண்டு சிலரை நாம ஒதுக்கிறது வெறுக்கிறது தேவனை வருத்தப்படுத்துற காரியம் என்று உண்மைப்படி நான் சொல்றேன்.
Jesus sagte folgendes: Er sagte, dass er ein neues Gebot gibt, und dieses Gebot lautete: Liebt euch untereinander, so wie ich euch geliebt habe, denn daran werden die Menschen erkennen, dass ihr wahrhaftig meine Jünger seid. Das heißt, Jesus sagte, liebt euch untereinander. Aber heutzutage können wir sehen, dass wir Menschen immer manche Menschen bevorzugen und manche verwehren wir, beziehungsweise wir grenzen die ein bisschen aus. Es ist normal, es ist menschlich, dass einige Menschen oder an einigen haben wir mehr gefallen, wir haben sie mehr lieb als die anderen. Aber Jesus sagte, habt euch lieb untereinander. Das heißt, wir müssen auch die Menschen lieben können.
நேரம் போறப்ப இரண்டாவது நபரை நாம் பார்க்க போகிறோம். 9 வசனத்தை படிங்க, சீக்கிரமா 9 வசனத்தை படிங்க. 2 நபரை பார்க்க போறோம்.
நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களின் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Ich habe an die Gemeinde geschrieben, aber Diotrephes, der sich für die führende Rolle in der Gemeinde anmaßt, weigerte sich, unsere Autorität
anzuerkennen. தியோத்ரேப்பு என்கின்ற ஒரு நபரை குறித்து 9 வசனத்தில் படிக்கிறோம். வேத பரம்பிகளே, தேவ வசனத்தில் விருப்பமுள்ளவர்களே, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, முடிவாலும் சீக்கிரம் முடிக்க நான் பார்க்கிறேன். கவனிங்க, இரண்டாவது நபர் தியோத்ரேப்பு என்கின்ற ஒரு மனிதை குறித்து இங்க 9 வசனத்தில் நான்
பார்க்கிறோம்.
சோ இந்த மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிற குறிப்புகளை குறித்து நான் சொல்றேன், 3 குறிப்புகளை முன்வைக்க விரும்புகிறேன்.
Es gibt 3 Punkte, die ich über Diotrephes hier nochmal benennen möchte.
சோ நம்பர் 1, இவனிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள கூடியது ஆனா கைக்கொள்ள கூடாது. See the difference. தியோத்ரேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடியது ஆனா அவைகளை கைக்கொள்ள கூடாது. கைக்கொள்ள கூடாது, நாம் அவைகளை கற்றுக்கொள்ள. அது என்னவென்றால் இவன் சபையிலே முதன்மையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான், முயற்சி செஞ்சிருக்கிறான்.
So, das, was wir von
Diotrephes
lernen können, aber nicht befolgen sollen, ist, Diotrephes hatte eine Eigenschaft, der wollte immer der Erste sein.
அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு. நன்றாக தேவன் சில மனுஷர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி நியமித்து அந்தந்த ஊழியங்களை நிலைநிறுத்துறார். ஆனால் நாம எந்த ஊழியத்துக்கு முண்டி அடிக்கவே கூடாது. நாம ஊழிய பொசிஷன்களை நாம தேடவே கூடாது. கேளு 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 கேளு, நானாக நீயாக எந்த ஊழிய பொசிஷனை தேடாத நாடாத. என்றால் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவன் நோக்கம் நிறைவேறும், உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் திட்டம் நிறைவேறும். ஆகவே தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, தியோத்ரேப்பு தான் முதன்மையாக இருக்க விரும்புகிறான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்.
இவருக்கு சாஸ்த் தியோத்ரேப்பு unter denen der immer der erste sein wollte, der wollte immer die Nummer 1. Er wollte immer an Dienste ran. Das heißt, wenn Gott für dich einen Plan hat, dann wird er diesen Plan auch erfüllen. Das heißt, suche nicht deine eigene Position in der Gemeinde zu finden, denn Gott hat für jeden seine Position bestimmt und er stellt die Leute zu dieser Position ein. Aber wir dürfen nicht von uns aus auf eigene Faust irgendeine Position oder irgendeinen Dienst uns selber raussuchen und sagen, das ist jetzt meine, oder versuchen, der Erste sein zu wollen. Genau dieses Verhalten wird hier beschrieben über Diotrephes, und das sollte in unserem Leben nicht sein. Solch ein Verhalten konnte man zu den Lebzeiten von Jesus unter den Pharisäern und Sadduzäern sehen.
So,
Jesus hatte die wirklich zurechtgewiesen. Wir können in der Bibel lesen, in den Evangelien, wie Jesus wirklich die Pharisäer und Sadduzäer zurechtgewiesen hatte, weil diese Gruppierung, die wollten immer vor dem Volk in der Gemeinde immer die ersten Plätze haben, die wollten immer von den Menschen geehrt werden, nur die besten Sachen haben, und deswegen hat Jesus die auch an der Stelle zurechtgewiesen. Dienste, die werden nicht irgendwie daran gemessen, wie talentiert wir sind oder wie welche Eigenschaften wir haben. Es wird daran gemessen, ob diese Berufung von Gott aus gegeben ist. Die Bibel sagt, wenn du nicht berufen bist nach der Weise Aarons, dann so können wir nicht zu diesem Dienst kommen. Daher, ich bitte euch, versucht nicht immer eine Dienste auf eigene Faust irgendwie einnehmen zu wollen oder selber einen Dienst auszusuchen, denn dadurch können auch Komplikationen in der Gemeinde entstehen. Deswegen vermeidet es, wartet auf Gott, bis er eure Berufung euch bekannt gegeben hat und euch an dieser bestimmten Stelle wirklich einsetzt. Denn Diotrephes wird hier nochmal beschrieben, er war jemand, der wirklich seine Brüder nicht akzeptiert hatte. Er war ein Diener, er hatte eine hohe Position, er hatte hohe Verantwortung, aber hat hier an dieser Stelle verantwortungslos gehandelt. Er hat seine Brüder nicht akzeptiert, die Gastfreundschaft hat er verwehrt. Das heißt, wir müssen uns auch wirklich einander akzeptieren und aufnehmen. Weil Gott das Opfer von Abel angenommen hatte, aber von Kain nicht, aus diesem Grunde konnte Kain Abel nicht als seinen Bruder akzeptieren an dieser Stelle. Aufgrund dessen hat er seinen Bruder ermordet, kaltblütig. König Saul konnte David nicht akzeptieren. Saul hat 1000 umgebracht, aber David hat 10.000 umgebracht. Diese Worte konnte er nicht akzeptieren. So, er war so eifersüchtig, weil David mehr Ehre bekommen hatte von dem Volk als er selber. Er hatte nicht dieses Herz, ihn aufzunehmen, ihn zu akzeptieren. Er war zwar ein großer Führer, aber er war kein guter Vater. Ich sage euch, auch für mich selber, jeder, der ein großer Führer, eine große Position, eine Führungsposition haben möchte, er muss auch in seinem Herzen das Herz eines Vaters haben.
தேவன் விரும்புகிற தலைவனாக நான் இருக்கணுமாக இருந்தால் எனக்குள்ள ஒரு தலைவனுக்குரிய தோட்டம் மாத்திரமல்ல ஒரு தகப்பனுக்குரிய சாயலும் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக.
Ich sage euch, wer wirklich eine Führungsposition einnehmen will, der muss nicht nur die Qualitäten eines Führers haben, sondern er muss auch die Qualitäten eines Vaters haben, das heißt das Herz eines Vaters.
என் பிள்ளைகள் தவறு விடும் பொழுது நான் அவர்களை கண்டிக்கிறேன், ஆனால் அவர்களை தள்ளிவிடல வருக்கல. அதுபோலதான் சபையிலே இன்றைக்கு பல தவறுகள், பல காரியங்கள், பல காரியங்களை நான் கவனிக்கிறேன். கண்ண மூடி இருக்கல அப்படி நினைச்சா நினைச்சிட்டு இருங்க, எல்லாம் கவனிங்க. என்ன நியாயம் தீர்க்க போற ஒருவர் இருக்கிறாரு, நான் அவருக்கு தான் கணக்கு போடுக்க போறேன். ஆகவே அவருக்கு கணக்கு விடையலாது என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் ஒரு தகப்பனுக்குரிய உள்ளவும் எனக்கு இருக்க வேண்டும் என்கின்றதுனாலதான் அநேக காரியங்களை நான் இன்று வரைக்கும் தேவனுக்கு முன்பாக சொல்ல திறந்த இதோடு எத்தனையோ காரியங்களை என் சில நேரத்தில் என் சக்திக்கு அப்பாற்பட்டு போறது போல இருக்கிறது. ஆனாலும் தேவ கிருபையினால நினைக்கிறேன், அவர்களிலே பொறுமையாக இருக்கேன் கடவுளுக்கு முன்னாடி நான் சொல்றேன்.
Ich sage euch, wenn meine Kinder Fehler machen, dann weise ich die zurecht, aber im nächsten Moment liebe ich die meine Kinder, dann umarme ich sie. Und diese Qualitäten braucht auch wirklich einen jemand, der wirklich eine Führungsposition noch einnehmen möchte.
ஒரு மனுஷனை கூப்பிடு, ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லி கண்ட மாதிரி கதைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ சாய நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாவிட்டால் தேவன ஊழியம் நமக்கு எதற்கு? ஆகவே தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க, கேளுங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ற பக்குவம் நமக்குள்ள வரட்டும்.
So, daher sage ich euch, lasst uns einander akzeptieren und einander aufnehmen und lieben.
மூன்றாவது காரியம், சபையில அவன்
நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன்.
சரி, நம்பர் த்ரீ, மூன்றாவது அவன காணப்படுற பொல்லாத காரியம் என்னவென்றால் வீண் வார்த்தைகளை அலப்புறவனாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் வந்தால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி வருகிற செய்கிற காரியம் எங்களுக்கு நல்ல கவனிங்க. சபைக்குள்ள இருந்திருக்கிறான், சத்தியத்தை கேட்டிருக்கிறான், ஆனா பொல்லாத வார்த்தைகளை அலப்புறவனாக உள்ள இருந்து கொண்டு பொல்லாத வார்த்தைகளை அலப்புறவனாக
இருந்திருக்கிறான். Dienste gemacht, aber er war jemand, der wirklich mit Worten Böses getan hatte.
தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாயிலிருந்து பொல்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி பொல்லாத வார்த்தைகள் வருமாக இருந்தால் நாம பொல்லாங்கனுக்கு சுதந்திர பாலியாக மாறிடக்கூடாது.
Denn mit diesem Verhalten, was er getan hatte, der hat schlecht über andere geredet, mit Worten schlecht geredet, Böses getan. Denn dadurch werden wir nämlich Kinder des Teufels.
ஒரு தவறு செய்தால் அதை நாம சரியான விதத்தில் நாம அணுகணும்.
Wenn wir einen Fehler gemacht haben, dann müssen wir das Ganze etwas sanft oder etwas vorsichtig behandeln.
ஒருவன் தவறினால் சாந்த குணத்தோடு அவரை அணுகச் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் படித்திருக்கிறேன் பைபிள்ல.
Die Bibel lehrt uns ja, wenn jemand einen Fehler gemacht hat, dann behandle das erstmal ganz ganz vorsichtig.
அவர் அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நாம கவனிக்க வேண்டியது அவசியமாகும்.
So, daher meine Lieben, es ist wichtig, dass wir wirklich auf das Wort Gottes achten.
பொல்லாத வார்த்தைகளை தயவு செய்து பேசாதீங்க.
Daher vermeidet böswillige Worte.
குட்டப்படுத்தி கதையாதீங்க.
Rede nicht schlecht über andere Menschen.
So, நம்முடைய புத்திக்கு ஏற்றபடி நாம கதைக்க கூடாது.
Rede nicht nach eurem Verstand.
இன்னொரு காரியம் நான் சொல்றேன், கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரு காரியத்தை நாம பார்க்கிற விதம் இருக்கிறது பாருங்க.
Es gibt eine Ansicht, das heißt jeder Mensch schaut auf eine Sache aus anderen Perspektiven.
அல்லது ஒரு பிரச்சனையை நாம ஒவ்வொருவரும் இருக்கிற பின்னணியிலிருந்து பார்க்கிற விதம் இருக்குது.
So ein Problem, sagen wir ein Problem geht jeder Mensch aus verschiedenen Perspektiven an.
பிள்ளைங்க சொல்ற கேளுங்க. உங்க குடும்பத்துல மூணு பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனையை தாயும் தகப்பனும் பார்க்கிற விதத்துக்கும் பிள்ளைகள் பார்க்கிற விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்.
Ein Beispiel, es ist ein Problem aufgetreten in eurer Familie, aber dieses Problem, es gibt zwei Ansichtsweisen, das heißt, wie die Eltern dieses Problem sehen und wie die Kinder dieses Problem einmal sehen. Es gibt zwei Perspektiven.
பிள்ளைகள் தங்களுடைய வயசுக்கும் அறிவுக்கும் ஏற்றபடி காரியங்களை பார்க்கிறார்கள். அவங்களோட புத்திக்கு அதுதான் சரியாக இருக்குது. பட் நாமும் வளர்ந்தவர்கள், பலதையும் படித்திருக்கிறவர்கள், அனுபவப்பட்டவர்கள், நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்முடைய பொசிஷன், இந்த அடிப்படையிலே அந்த பிரச்சனை நாம பார்க்கிறோம். சோ அதுபோல கவனிங்க, அதுபோல சபையில ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கிற விதத்துக்கும் நாம் பார்க்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
So die Kinder, die schauen auf eine Sache ganz anders. Die schauen ganz anders drauf, weil diese Kinder sind sehr jung, noch keine Erfahrung, und nach deren Verstand sieht das für sie ganz anders aus. Aber die Eltern, die etwas erwachsener sind, die mehr Erfahrung haben, sehen natürlich dieses Problem wiederum aus einer ganz anderen Sicht. Und genauso ist es auch in der Gemeinde, wenn ein Problem entsteht, es gibt Unterschiede zwischen den Perspektiven, wie ihr das seht und wie der Pastor, also wie ich das sehe.
விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாத, டிசைட் பண்ணாத. ஆகவே ஒரு பிரச்சனையை ரெண்டு பக்கமும் கேட்டு நாம விசாரிக்கிறதுக்கு முதல் ஒரு பக்கத்தால மாத்திரம் நாம கேட்டு சரிபிழி நிதானிக்கிறது நிதானிச்சா நம்முடைய நிதானத்துல பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில நாம தவறான வார்த்தைகளை பேசி நம்மையும் நாமும் குழம்பி மற்றவர்களையும் கலக்காமல் இருக்கிறது நல்லது என்று சத்தியத்துபடி நான் உங்களை சொல்றேன்.
Die Bibel lehrt uns auch, entscheide, triff keine Entscheidungen, bevor du nicht wirklich beide Parteien, wenn ein Problem entsteht, beide Parteien angehört hast. Und Denn dann würdest du wirklich Probleme in der Gemeinde verursachen, wenn du nur parteiisch bist, nur eine Seite anhörst und die andere Seite wiederum vernachlässigst anzuhören. Daher hört beide Seiten euch an. Daher hört auf, mit böswilligen Reden hier rumzuschwingen. Verbreitet keine Verleumdungen.
மற்றவங்களை அவமானப்படுத்தாதீங்க.
Bringt andere, redet nicht verachtungsvoll über andere.
காரியங்களை நம்ம மனதில இருக்குங்களுக்கு தெரியுமா?
Wisst ihr, wie viele Sachen?
காரியங்களை இன்று வரைக்கும் நான் மறைச்சு வச்சிருக்கேன். நான் சாகும் பொழுது அவைகள் என்னோட சாகுமையோடய அவைகள் வெளியில வர போறது இல்லை. ஏன் தெரியுமோ? அவைகளெல்லாம் நான் வெளியில கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் அறிவேன். ஆகவே தேவனுக்கு நான் சொல்றேன், நான் சாகும் பொழுது அவைகள் என்னோட சாகட்டும். நன்மைகளை மாத்திரம் பேசு, நலமானவைகளை பேசு, பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசு. பொல்லாவைகள், பொல்லாங்கானவைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா?
Daher aus eurem Mund soll nur das Gute kommen, nur das Wort Gottes kommen. Und bewahrt euch wirklich auf böse Worte rumzuschmeißen, über andere schlecht zu reden oder Verleumdungen zu verbreiten.
Von
Demetrius berichten alle nur das Beste. Die Wahrheit selbst, die in seinem Leben zur Wirkung kommt, stellt ihm ein gutes Zeugnis aus.
மூன்றாவது நபர் டெமேத்ரி என்கிற நபரை பார்க்கிறோம்.
Dritte Person, die wir uns jetzt anschauen, ist Demetrius.
இந்த இரண்டாவது நபர்ல நான் சொன்ன இந்த மூன்று காரியத்தை கை கொண்டாதீங்க, கை கொள்ள கூடாது என்பதற்காக அதை சொல்லியிருக்கிறேன்.
So von Diotrephus haben wir jetzt ein paar Dinge gelernt, aber die sollt ihr nicht befolgen, so sollt ihr nicht handeln.
மூன்றாவது நபராகிய டெமேத்ரியை நாம பார்க்கிறோம்.
Aber jetzt sollen wir über die dritte Person nochmal anschauen, Demetrius.
அவர்தத்தில் மூன்று நற்காரியங்களை நாம் பார்க்க வேண்டியதாக
இருக்கு. Von ihm drei Dinge lernen.
அது என்னவென்றால், 12 ஆம் வசனத்தில் டெமேத்ரியும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர். Nutcharchi, good witness, nutcharchi பெற்றவனாக இருக்கிறார்.
Er war jemand, er hatte gutes Zeugnis von jedem erhalten.
உங்க பைபிள்ல இருக்க பாருங்க, டெமேத்ரி எல்லாராலும் நட்சாட்சி பெற்றவர்.
Er war einer, der wirklich gutes Zeugnis von jedermann erhalten hatte.
நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது தேவனுடைய வசனம் தான். இது தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம மாட்டிக்கொள்ள போறோமா, அல்லது நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி வச்சிருக்க போறோமா? என்ன சொல்ல வரேன்டா, தெமேத்ரியு மற்றவர்களாலும் நட்சாட்சி பெற்றிருக்காங்க. இவன கவனிங்க, நம்மை குறித்து சபையில் இருக்கிற மற்றவர்கள் நட்சாட்சி சொல்ல. எனக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை, எனக்கு அதை பற்றி தேவையில்லை. என்ன குறிச்சு சாட்சி கொடுக்கிற பரலோகத்திற்கு. அட்டா 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 அட்டா, ஹலோ, என்ன குறிச்சு மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சாட்சி பரலோகத்திருக்கிறாரு. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. இது ஆவிக்குரிய தோட்டம் அளிக்குது, ஆனா சத்தியத்துபடியானதல்ல. பட் சத்தியத்துபடியானதெல்லாம் ஆவிக்குரியது. நல்லா விளையாள சீ த டிஃபரன். அவை தயவு நான் சொல்றேன் கேளுங்க, நம்மை குறித்து சபையில மற்றவர்கள் நட்சாட்சி சொல்ல. I speak the truth. எனக்கு சேர்த்துதான் எனக்கு சேர்த்த. எவரை நான் குட்டப்படுதல் அவைதான் என்ன அடிக்கடி சேர்த்துக்கொண்டேன். கடவுள் அறிவார், எவரை குற்றவாளிகளாக தீர்க்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. நாம மனம் திரும்பி வாழ வேண்டும், தேவனுக்காக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். ஆகவே சபையில மற்றவர்களால் நாம் ரட்சாட்சி
பெற்றிருக்கோம். Demetrius war jemand, der wirklich in der Gemeinde ein sehr gutes Zeugnis von jedem erhalten hatte. Jetzt die Frage an euch, was sagt die Gemeinde über euch? Was für ein Zeugnis würdet ihr erhalten? Manche von euch mögen jetzt sagen, ja, es reicht doch, wenn Gott im Himmel uns sieht. Wenn er ein Zeugnis abgibt, das mag vielleicht für euch geistlich klingen, aber das ist nicht wahrhaftig geistlich, sondern es geht darum, dass ihr ein gutes Zeugnis von der Gemeinde, aber auch von Gott erhält. Das heißt, hier kommen wieder zwei Dinge aufeinander, treffen aufeinander. Beides sind wichtig, beides sind notwendig.
மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்? சில பேர் பொறாமையினால, எரிச்சல்னால, பகையினால சில வார்த்தைகளை சொல்லட்டும். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்கள் மேல சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்குமா? இருந்தால் தயவு செய்து மனம் திரும்ப. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லையோ தேவ சமூகத்துல வையுங்க. ஆண்டவரே இப்படி சொல்லப்பட்டிருக்குது, தயவு செய்து நீங்க இதை பார்த்துக்கொள்ள, நீங்க விசாரி கோஹெட். அப்படி இல்லாட்டா, அப்படி இல்லாட்டா உங்க ஓட்டத்தில் ஓடி முடிக்க மாட்டாய், முடிக்க மாட்டார், முடிக்க மாட்டார். தயவு செய்து நான் சொல்றதை கேளு.
So, was sagen andere über euch? Welches Zeugnis geben sie euch? Oder beschuldigen sie dich und mich? Wenn an dieser Beschuldigung Wahrheit drinsteckt, dann ist es notwendig von unserer Seite aus, dass wir uns bekehren und uns ändern. Aber wenn diese Beschuldigung doch Unwahrheiten entsprechen, dann übergibt das Gott und sagt, dass Gott sich darum kümmern soll. Ja, aber wichtig ist vom Kernpunkt her, was sagt die Gemeinde über einen selbst? Welches Zeugnis erhalten wir von unseren Brüdern und Schwestern?
Apostel 16:2 வாசிக்கும் பொழுது திமோத்தேயு குறித்து நற்சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க கூடியதா இருக்கிறது.
So, über Demetrius wird hier geschrieben, dass er von jedem Mann gutes Zeugnis erhalten hat.
அப்படி மற்றவர்களால் நற்சாட்சி பெற்ற திமோத்தேயு தான் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டாட்டு பார்க்கிறோம்.
Auch Timotheus hatte ein gutes Zeugnis erhalten und diesen Timotheus hat auch Apostel Paulus zu sich geholt und ihn bei ihm behalten.
இருக்கிற ஐக்கியத்தில், இருக்கிற சபையில உடன் குறித்து மற்றவர்கள் நற்சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள். நன்மையானவர்களை பேசி, அவதூறாதங்களை பேசி, குழப்பங்களை கொண்டு வராத. குழப்பக்காரன் சொல்லியும், கோபக்காரன் சொல்லியும், சண்டக்காரியன் சொல்லியும் மற்றவர்களால் பேரெடுக்காதபடி தயவு செய்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ள கடவுள்முன்பாக வசனத்தின்படி வாழ முயற்சி செய்யுங்க.
Daher versucht nach den Worten Gottes zu leben, seid geduldig, bewahrt euren Ruf oder baut euch einen Ruf auf, nicht dass andere Leute euch beschuldigen oder euch als schlechte Person darstellen, sondern lebt nach den Worten und erhaltet ein gutes Zeugnis von euren Brüdern und Geschwistern.
அது மாத்திரமல்ல, இரண்டாவது நட்சாட்சி
பெற்றவர்.
வாழ்க்கையை குற்றப்படுத்த முடியல. சத்தியத்தினால நட்சாட்சி பெற்றவர் என்று அர்த்தம் என்னங்க? வசனத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்
வாழ்ந்திருக்கிறார். Behält, dass er nach dieser Wahrheit handelt. Das heißt, niemand konnte ihn irgendwie nur beschuldigen, weil er ein Mann war, der sich nach der Wahrheit gerichtet hatte.
Finally and lastly, கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன்.
Und letzten Punkt.
அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, அந்த 12 வசனத்துல பாருங்க, நாங்களும் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்ற.
Und Apostel Johannes sagt, auch wir sind Zeugen.
நாங்களும் காயுவை குறித்து சாட்சி கொடுக்கிறோம்.
Das heißt auch wir bezeugen Gaius.
பாருங்க, சபையில் இருக்கிற மற்றவர்களால மாத்திரம் இல்ல, ஊழியக்காரர்களாலும் நற்சாட்சி பெற வேண்டியது அவசியம் என்கிற குறிப்பை இங்க நாம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Das heißt nicht nur von euren Brüdern und Geschwistern, sondern auch über höher angestellte Diener Gottes, auch von denen müssen wir ein gutes Zeugnis erhalten.
இந்த வசனத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், கேளு கேளு கேளு, மற்றவர்களால நற்சாட்சி மாத்திரம் இல்ல, சபையில இருக்கிற தேவட ஊழியர்களோ தேவட பிள்ளைகளோ கூட தங்களை நடத்துகிறவர்களால், தங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாகவும் நற்சாட்சி பெற வேண்டியது அவசியமாகும்.
So es ist unsere Pflicht oder beziehungsweise unsere Notwendigkeit, dass wir nicht nur von unseren Brüdern und Schwestern ein gutes Zeugnis erhalten und von Gott, aber auch von den führenden Diener Gottes, der euch leitet, auch von denen brauchen wir ein gutes Zeugnis.
அப்படி இல்லாட்டா நாங்களும் அவரை குறித்து நற்சாட்சி சொல்லுங்க என்ற வார்த்தை நாம கிளிக்க வேண்டி வரும்.
Wenn nicht, dann müssen wir eigentlich diese Worte von Apostel Johannes raus aufnehmen.
சத்தியத்தின்படி சபையிலே சத்தியத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை நான் துதிக்கிறது உண்டு.
So ich preise den Herrn wirklich, wenn ich an diese Kinder, an die Kinder denke, die nach der Wahrheit leben.
இன்றுவரைக்கும் அவங்களால ஒரு குழப்பமும் இல்ல, ஒரு கூச்சலும் இல்ல, ஒரு குற்றச்சாட்டும் இல்ல, எந்த ஊழிய ஸ்தானத்தை தேடுறதும் இல்ல, எந்த முறைகேடு நடந்ததும் இல்ல.
Bis heute haben die kein Chaos veranstaltet oder Probleme verursacht, nichts.
Deswegen
sage ich euch, nach der Wahrheit ist es notwendig, dass ihr von euren geistlichen Vätern, geistlichen Leitern in der Gemeinde ein gutes Zeugnis
erhaltet.
Die Bibel sagt auch, es ist nicht gut für euch, dass eure geistlichen Väter traurig über euch selber sind. So daher ist es notwendig, ein gutes Zeugnis zu erhalten. Auch Timotheus, auch Titus und auch die dritte besagte Person hat auch ein gutes Zeugnis erhalten von Apostel Paulus. Paulus hat drei Zeugnisse abgelegt über drei Personen. Einer von denen war Titus, Timotheus und dieser Epaphroditus. Was ich hier nochmal zusammengefasst sagen möchte, ist einfach, ihr braucht ein gutes Zeugnis von euren geistlichen Vätern.
தலைமத்துவங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புகளுக்கு தேவ நியமனங்களுக்கு மதிப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ சாயலாக மாறுவோம்.
So lasst uns einfach das Ebenbild Gottes werden und uns nach den Worten richten und danach handeln.
முடிகிறேன். காயு சத்தியத்தின்படி வாழ்கிறவன், சகோதரருக்கும் அந்நியருக்கும் உதவி செய்கிறவன், உண்மையுள்ளவன், அன்புள்ளவன். இந்த நான் நல்லா கவனிக்க, இந்த நாலு காரியத்தை சொல்லி போட்டுதான் சொல்லப்படுது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா. சத்தியத்தின்படி வாழ்றவன், சகோதரருக்கு அந்நியருக்கு உதவி செய்யறவன், உண்மையுள்ளவன், அன்புள்ளவன், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்த்தினார். இந்த வாழ்த்துதல்களுக்கு இந்த நாமளும் இந்த வாழ்த்துல சொல்லி மற்றவர்களை வாழ்த்தணும். ஆனால் இந்த வாழ்த்துதலுக்கு அதுக்கு வாழ்த்தப்படுறவர்கள் பாத்திரமாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு தனியே ஒரு ஆள் பிடிப்பிருக்கன்னு வச்சுக்கொண்டு அவர் எப்படித்தான் வாழ்ந்தாலும் பிரியமானவரே உன்னாத்துமா வாழ்றது போ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாறுன்னு சொல்லலாம். ஆனா அந்த வாழ்த்துதல் அங்க கிரிய செய்யாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க இல்லாவிட்டார் நாம் என்னதான் வாழ்த்து சொன்னாலும் என்னதான் ஆசீர்வாதம் சொன்னாலும் அது தங்க. ஆகவே சத்தியத்தின்படி வாழ்வோம், சாட்சியா ஜீவிப்போம்.
So, Apostel Johannes begrüßt Gaius an dieser Stelle: Mein Lieber, ich wünsche, dass es dir in allen Dingen gut gehe und du gesund seist, so wie es deiner Seele gut geht. Das heißt, wir müssen auch, damit uns zu dieser Begrüßung müssen wir auch würdig sein, so wie Gaius. Das heißt, Gaius war jemand, der sich nach der Wahrheit gehalten hat, der treu war, der Fremden und seinen Brüdern geholfen hatte und der ein gutes Zeugnis von jedermann erhalten hatte. Daher, lass uns auch so leben, nach der Wahrheit richten, dass wir auch dieser Begrüßung würdig sind, dass wir so leben, gesund leben, wie es unserer Seele auch geht.
Lass uns aufstehen.